இன்றைக்கு ஆதார வசனமாக
நம்ம தியானத்திற்கு என்று எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதிங்கன்னா மத்தேயு 26வது அதிகாரம் 26-29 வசனங்கள். மத்தேயு 26:26-29.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதனை பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
நினைவு கூறுதலின் டிராபோஜனம் என்கின்ற தலைப்பில் சகோதரர் சுரேஷ் அவர்கள் தேவை செய்தி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், நம் அனைவருக்கும் இந்த நாளில் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் வருவதாக என்கிற நல்வாழ்த்துக்களோடு கூட, இந்த நாளிலும் இந்த ஒரு காலை ஆராதனையின் வேளையில் நம்மளுடைய பாடமானது சகோதரர் சொன்ன வண்ணமாக நினைவு கூறுதலின் ராபோச்சனம் என்கிற தலைப்பிலே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த வருடம் கூட கர்த்தருடைய அந்த உன்னதமான மரணத்தை நினைவு கூறும் ஒரு வாய்ப்பு மறுபடியும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு வருடமும் நம்ம அந்த நாள் வரும்போது அடுத்த வருஷம் அதனுடைய நிலைமை என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம யோசிச்சுதான் செயல்படுறோம். பொதுவாக அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த வருஷத்துல கூட தேவன் அந்த நாட்களை நீட்டி கொடுத்துட்டு நம்மளுடைய விசுவாசத்தின் படி காலங்கள் அதிகம் இல்ல, ரொம்ப குறுகினதாக இருக்கிறதை நம்ம அறிகிறோம். நம் ஒவ்வொருவருடைய ரட்சிப்பும் மிகவும் சமீபமாக இருக்கிறதை நம்ம நினைவு கூறுகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு கர்த்தருடைய ராபோஜனத்தை நினைவு கூறுதல் கூட கொஞ்சம் நம்மளுக்கு சேர்த்து கிடைச்சிருக்கு. வருகிற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இந்த வருஷம் ஒரு விசேஷமான ஒரு வருஷம் என்று கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கர்த்தராய் இயேசு அவருடைய அவர் மறிக்கும் போது கூட அதே ஏப்ரல் 2 தான் அவர் மறிச்சார். அதே நாள் இந்த வருஷம் வந்திருக்கு. பொதுவாக அந்த நாட்கள் மாறி மாறி வரும், ஆனா இந்த வருஷம் குறிப்பிட்ட அந்த நாளில் வந்திருக்கிறது கூட ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக தெரியும். நம்ம பார்க்கிற வண்ணமாக இந்த நினைவு கூறுகளின் ராபோஜனம் நம்மளுக்கு தெரிந்தபடி பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடுகளை நம்ம தேடும் போது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நடந்த அந்த ராபோஜனம், அல்லது ராபோஜனம் என்று சொல்றதை விட பஸ்கா என்று நம்ம சொல்லுகிறோம். யாத்திராகமம் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் அதை பத்தின முழு விவரங்கள் நம்மளுக்கு தெரியும். அதனுடைய நிஜம்தான் இந்த சுவிசேஷம் காலத்தில் இருக்கிற நம்மளுக்கு அது நினைவு கூடுதலின் ராபோஜனமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நிறைவும் நிஜம் இன்னைக்கு நம்ம பாக்கிறது இல்லை. ஏன்னா அதை பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை சகோதரர்கள் பின்வரும் வகுப்புகள்ல அவங்க எடுக்கலாம். ஆனால் நமக்கு தெரிந்தபடி இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பஸ்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சீஷர்களுக்காக அது நினைவு கூறுதலின் ராபோஜனமாக அது மாற்றப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தராக இயேசு தன்னுடைய அந்த முடிவின் பாகத்தில் இப்படிப்பட்ட ஒரு முறையை அவர் தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டார். அதுதான் நம்ம வாசிக்க கேட்ட அந்த வசன பகுதியில் நாம் பார்க்கிறோம். யூதர்களுடைய முறைமையின் படி நடக்கிற பஸ்காவை கூட அவர் கடைபிடித்தார். அதற்கு பதிலாக அதையும் மீறி இந்த தன்னுடைய ஓட்டத்தின் முடிவில் இந்த நினைவு கூடுதலின் ராபோதனத்தை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யுகம் முழுவதும் இருக்கிற அவருடைய சீஷர்களாகிய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முறையை கர்த்தராக இயேசு ஏற்படுத்தி, நான் வருமளவும் இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஒரு நினைவு கூடுதலின் ராபோஜனம் பற்றி பார்க்கும்போது, சுவிசேஷ யுகம் காலத்தில் இதனுடைய நாட்களை என்ன முறை நம்ம பார்த்தோம்னா, இப்ப கூட அது யூதர்களுடைய நாட்கள் என்ன முறைதான் நம்ம கடைபிடிக்கிறோம். பொதுவாக யூதர்களுடைய எல்லா முறைமைகளும் கர்த்தருடைய மரணத்தோடு கூட அது முடிவடைந்தது. எல்லா நியாயப்பிரமாணங்களும் எல்லாவற்றுக்கும் அங்கே கர்த்தர் அங்கே சிலுவையில் ஆணி அடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா விதமான பண்டிகைகள் அல்லது போஜன பலிகள், பாவ நிவாரண பலிகள் போன்ற பலவிதமான நியாயப்பிரமாணங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஆனால் இந்த ராபோதன நாளை நினைவு கூறும் அந்த நாளுக்காக கணக்கிடப்படும் போது அது யூதர்களுடைய முறைமையின்படியாக தான் கணக்கிடப்படும். அது மாத்திரம் ஒரு விதிவிலக்காக இருக்குது. எப்படி நம்ம சொல்லணும், விதிவிலக்காக என்று சொல்லும் போது, குறிப்பாக அந்த குறிப்பிட்ட அந்த நாளை நம்ம கண்டுபிடிச்சு அந்த நாளில் செய்ய வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒரு விருப்பமாக இருக்கு. எப்படி என்று நம்ம சொன்னா, ஆதிகால சபையில கர்த்தராக இயேசுனுடைய அந்த முதல் அந்த ராபோதனத்துக்கு பின்பு அவர் ஆரம்பித்து வைத்த அந்த முதல் ராபோதனம், இந்த வகையில சொல்ல போனாக்க அவருடைய வாழ்க்கையில் அது கடைசி ராபோதனம், லாஸ்ட் சப்பர் என்று நம்ம பார்ப்போம். அதுக்கு பின்பு வந்த ஆதிகால சபையில் இருந்த சீஷர்கள் இந்த குறிப்பிட்ட அந்த நாளில் தான் அதை அனுசரிச்சிருக்கிறார்கள், கடைபிடித்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாள் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த நாள் மாறி நம்ம செய்யும் போது அதற்கே உரிய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்காது. அதனாலதான் இந்த துல்லியமாக அந்த நாளை நம்ம கணக்கீடு செய்து அதை நம்ம செய்ய வேண்டியது. அந்த ஒரு கணக்கீடுக்காக கண்டிப்பாக யூதர்களுடைய கணக்கீடுகளை நம்ம கண்டிப்பாக எடுக்க வேண்டியதாக இருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு காரியத்துக்காகவும் அவர்களுடைய பழைய முறைகளை நம்ம பயன்படுத்துறதில்ல. பதிலாக அவைகள் அனைத்தும் நிழலாக இருக்குது. நம்மளுக்கு அவைகள் நிஜமாக அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்மளுக்கு நிஜமானதாக நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த ராபோதன நாள் கண்டிப்பாக தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமானதாக தான் அது இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் இன்னைக்கு நம்ம பேரசபை மண்டலங்களில் நம்ம பார்க்கும்போது இது யூதர்களுடைய வழக்கத்தின்படி நம்ம செய்யக்கூடாது என்பதற்காகவும், ஜனங்களை உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களை திசை திருப்பதற்காகவும் அவர்கள் இந்த நாள் கணக்கீடு மாற்றி அமைச்சு எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, சில நாட்கள் சென்ற பின்பு அங்கே அந்த தேதிக்கு பதிலாக கர்த்தர் மறித்த அந்த நாளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் அது இன்றைக்கு பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக அந்த நாளை குறித்து பார்க்கும்போது குட் ஃப்ரைடே என்று சொல்றாங்க. ஆனால் அது நல்ல வெள்ளி என்று அநேகர் குறிப்பிடுறாரு. ஆனால் அவனுடைய சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய நோக்கம் என்னன்னா, அது ஒரு துக்க வெள்ளி. துக்க வெள்ளி தான் அது ஆங்கிலத்தில் அப்படி நல்ல குட் ஃப்ரைடே என்று சொல்றாங்க. ஏனென்றால் அந்த நாளில் தான் கர்த்தராக இயேசு மரித்தார். அதே போல அதற்கு பின்பு மூன்று நாட்கள் கழிச்சு அவர் உயிரோட எழுந்தார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் அவங்க ஈஸ்டர் சண்டே என்று மாற்றி அமைத்திருக்கிறார். பொதுவாக நம்மளுக்கு தெரிந்தபடி ஈஸ்டர் என்கிற வார்த்தை கூட வேதத்தில் கிடையாது, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது கூட ஒரு தவறான மொழிபெயர்ப்பு என்று நம்ம பார்க்கணும். அப்போ சில நடவடிக்கை நம்ம பார்க்கணும். மற்றபடி இந்த ஒரு வார்த்தை அது கண்டிப்பாக இல்லை. ஆன பொழுதிலும் இந்த பேர் சபை அமைப்புகளில் நம்ம பார்க்கும்போது தேதிகளுக்கு பதிலாக நாட்களை அவங்க கொண்டு வந்து இன்றைக்கு அதை கடைபிடித்துக் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கணும். பொதுவாக யூதர்களுடைய நாட்கள் கணக்கீடு நம்மளுக்கு தெரிந்தபடி அவர்கள் சந்திரனை மையமாக வச்சு அவர்கள் கணக்கு எடுக்கிறார்கள். அவங்களுடைய மாதங்கள் கணக்கிடப்படுகிறது. அந்த வகையில அவர்கள் அந்த முதல் பௌர்ணமி நாள், அதாவது அவருடைய மாதத்தின் துவக்கம் அல்லது வருஷத்தின் துவக்கம், அது ஒரு பிறை சந்திரன் இருந்து அது ஆரம்பிக்கும். அங்கிருந்து ஆரம்பிச்சு 14 நாட்கள் அவர்கள் கணக்கு பண்ணி அதுல அந்த டைம்ல அது முழு நிலவாக வரும்போது அந்த நாளில் அவர்கள் அந்த நாளை கடைபிடித்தார்கள். இது தலைமுறை தலைமுறையாக தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஆனால் இங்க நம்ம பார்க்கும்போது அந்த சந்திரனுடைய காலண்டர் மாற்றி அமைச்சு இப்ப சூரியனுடைய காலண்டர் போயிட்டுக்கிறதுனால அந்த காலண்டர் படி நம்ம கணக்குகள் எடுத்தோம்னா சரியாக அது வராது. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் இது நம்ம அப்படிப்பட்ட கணக்குகள் எடுக்கும். அந்த பிறை சந்திரன் கூட அவங்க எப்படி கணக்கு எடுப்பாங்கன்னா, இரவு பகல் சமமாக இருக்கும் அந்த நாளை எடுப்பாங்க. குறிப்பாக வருஷத்துல அந்த மாதிரி அந்த சந்திரனுடைய மாறுதல்கள் நடக்கும்போது, அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நடக்கும்போது சில நாட்கள் அது மாத்திரமே, குறிப்பிட்ட நாள் மாத்திரமே இரவு பகல் சமமாக இருக்கும். அந்த நாளுக்கு பின்வரும் முதல் நிலவு, அதுதான் அவர்கள் அந்த ராபோஜனத்துக்காக எடுத்துக்கொள்வார். கிறிஸ்தவர்கள் எப்படி எடுத்துக்காங்கன்னா அதே விதமாகத்தான் எடுக்கிறாரு. அந்த அது எப்படி சொல்லணும்னாக்கா, இரவு பகல் சமமாக இருக்கிற அந்த நாளுக்கு பின்பு வரக்கூடிய அந்த முதல் நிலவு வாரத்தில் எந்த நாள் வந்தாலும் கூட அந்த நாளை தவிர்த்துருவார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அதை மாட்டம் தான் எடுப்பாங்க. ஆனால் இவர்கள் அதை தவிர்த்து குறிப்பிட்ட அந்த வெள்ளிக்கிழமை எடுப்பாங்க. அந்த வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அவங்க எடுத்து கணக்கு பண்றாங்க. இப்படிதான் வந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்த விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறத நான் பார்க்கறேன். ஆனாலும் நம்மளுக்கு தெரிந்தபடி இந்த ராபோஜன பங்கு பெறுவதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் அது இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களாகிய நம்மளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பேர் சபைகளிலும் எல்லா விதமான சடங்குகள் போடத்தான் இதுவும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஆசீர்வாதங்களும் மற்றும் தேவனுடைய எந்த ஒரு தெய்வீக சித்தங்களும் அங்கே கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். மொத்தம் 26 அதிகாரம் 26 முதல்.
அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமளிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது.
ஆமா, அப்ப அந்த வகையில கர்த்தராகிய இயேசு ஒரு மாபெரும் அடையாள சின்னங்களை அங்க ரெண்டு சின்னங்கள் அடையாள சின்னங்கள் வச்சு யுகம் முழுவதும் இருக்கிற சீஷர்கள் இதுல பங்கு பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துல அவர் கொடுத்தார். பொதுவாக இந்த மெமோரியல் சம்பந்தமாக, நினைவு கூடுதல் சம்பந்தமாக நம்ம பாடங்களை ஒரு 3 மாதத்துக்கு முன்பிருந்து அது ஆரம்பித்தாங்க பிரதர் ரசலுடைய காலங்களில். காரணம் என்னன்னா, நிறைய பேர் அநேகர் அதே எதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி பண்ண போதும், வருஷம் வருஷம் செய்துட்டானே, அதனால நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், குறிப்பிட்ட ஒரு 2-3 சப்ஜெக்ட் இருந்தா போதும் என்று அநேகர் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அங்கே சகோதரர் ரசல் இடத்துல இந்த ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அவர் பதில் எப்படி கொடுக்கறாங்கன்னா, இந்த ராபோஜனத்தை குறித்து அவ்வளவு சாதாரணமாக நீங்க நினைச்சிட்டீங்களா, அவ்வளோ ஒரு எளிமையானதாக நினைச்சிட்டீங்களா, எல்லா விஷயங்கள் போல இதையும் நீங்க நினைக்க வேண்டாம், பதிலாக இது மனித வரலாற்றில் மட்டுமில்ல சர்வலோகத்தின் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நாள், இந்த நாள் ஒரு மாபெரும் நாள் என்று அவர் சொல்றார். அது மட்டுமில்ல, இந்த நாளை நம்ம கடைபிடிக்கும் போது, இந்த நாளில் அந்த ராபோஜனத்தை நினைவு கூறும் போது அல்லது அதுல பங்கு பெறும் போது என்ன மாதிரியான ஒரு மன நிலைமையில் நம்ம அதுல பங்கு பெற வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்போஸ்தலர் பவுல் சொல்லி அதை பத்தி சொன்னாரு, நீங்க வந்து இதை கடைபிடிக்கும் போது புளித்த மாவோட நீங்கள் இதை கடைபிடிக்க கூடாது, பொல்லாப்பு மற்றும் துர்குணம் அது நம்ம பார்க்கறோம். பொல்லாப்பம் மற்றும் துர்குணம் அது மாம்சீக கிரியைகள். அதுக்கு பதிலாக துப்புரவு உண்மை என்கிற நிலைமையில் இருந்துதான் இதை நம்ம அனுசரிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் வந்து பேசியிருக்கும் போது, நாம் என்னதான் வந்து இன்னைக்கு ஒரு உடன்படிக்கைக்குள் வந்து ஒரு உன்னதமான நிலைமையில தேவன் நம்மளை வழிநடத்திக் கொண்டிருந்தாலும் கூட, நாம் இன்னும் நம்மளுக்குள் இன்னும் அந்த பாவத்தினுடைய அந்த வீரியம் இன்னும் நம்ம கிட்ட இருந்து குறையவே இல்லை. ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தி இருக்கிறோமே தவிர, மற்றபடி சில நேரங்களில் நம்ம அஜாக்கிரதையாக இருக்கும் போது அது நம்மளுக்குள் வீரியம் கொண்டு எழுந்து நம்மளை கரைப்படுத்துகிறதை நம்ம அனுதினமும் அறிவோம். எல்லா வகையிலும் நம்மளுக்கு அதனுடைய அனுபவம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்தமான அந்த ராபோஜனத்தை நம்ம கடைபிடிக்கும் போது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அதனுடைய எண்ணங்கள், அதே போல நினைவுகள், பேச்சுகள் அனைத்தும் பரிசுத்தமாக தேவன் எதிர்பார்க்கும் வண்ணமாக இருக்க செய்ய வேண்டியது நம்மளுடைய நமக்கு முன்பாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதோ இரண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட்ல நம்முடைய இருதயத்தை தயார் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஆனா வசனம் எப்படி சொல்றதுன்னா, நம்முடைய இருதயம் பத்தி வேதம் என்ன சொல்றதுங்க, நம்முடைய இருதயம் மகா கேடுள்ளதும் இருப்புள்ளதுமாக இருக்குது. அவ்வளவு மோசமான ஒரு மனசு நம்மளுக்குள் இருக்கு. இருதயம்னா இருதயம் இல்ல, நேரடி இருதயம் இல்ல, இருதயம் என்று சொல்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்குது அந்த மனசு மைண்ட். அவ்வளோ பாவத்தின் பிடியில் சிக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது பாவத்தோடு கூட அந்த ராபோஜனத்தில் பங்கு பெறுவதற்கு அனுமதி இல்லை. அதனால்தான் துப்புரவு உண்மை என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தான் இந்த ராபோஜனத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால, சகோதர சகோதரர்கள் இதுக்காக நம்ம தயார் செய்ய வேண்டியது ஒரு கடமையாக இருக்குது. அதனால்தான் 3 மாதத்துக்கு முன்பு இருந்து கர்த்தருடைய மரணத்தை குறித்தான பெரும்பான்மையான சத்தியங்களை, அநேகம் சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு அந்த வகையில் அதில் கிடைக்கக்கூடிய அந்த சாராம்சங்களை நம்ம எடுத்து அந்த சத்தியங்களை நம்மளுக்குள்ளாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய யோசனைகளிலும் செயல்களிலும் சிந்தனைகளிலும், ஏன்னா நம்ம இருதயத்தை தயார் செய்வோம். அதற்குண்டான சூழ்நிலை நம்மளுடைய வீடுகளில் இருக்கலாம், நம்மளுடைய எக்லீசியாவில் இருக்கும். ஆனால் அதை விட்டு வெளியில் போயிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிலைகள் நம்மளுக்கு நல்லா தெரியும். அது கூட முற்றிலும் பாவத்தினாலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. நம்ம வேலை செய்கிற இடம், பிரயாணம் செய்கிற இடம், கடைக்கு போகிற இடம், எங்க போனாலும் வந்தாலும் கூட அங்கே பாவத்தினுடைய காற்று தான் போயிட்டு இருக்கு. இதான் நம்ம சுவாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவைகளை நம்ம மேற்கொள்வது அல்லது இவைகளுக்கு மீறி அதை ஜெயம் கொண்டு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக அல்லது தூய்மையாக வச்சு தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு அவருடைய சத்தியங்களுக்கு தான் வல்லமை இருக்கிறதே தவிர மற்றபடி எந்த வகையிலும் நம்மளுக்கு அந்த பலன் கிடையாது. யாருடைய ஆலோசனைகளும் போதுமானதல்ல. அப்படி இருக்கும்போது தேவனுடைய சத்தியங்களை நம்ம பயன்படுத்தும் விதத்தில் தான் இருக்குது நம்மளுடைய தூய்மை. அதனால சகோதர சகோதர பிரதர்கள் அப்படித்தான் அந்த பாயிண்ட் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் சீர்கிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம தயார் பண்ணி அந்த நாள் வரும்போது இன்னும் பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்பது தான் இவனுடைய நோக்கம் என்று அங்கே சொல்லுகிறார். அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்மளுடைய முயற்சிகள் கூட ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பா அது ஒரு பெரிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நாளில் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்தபடி உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் அநேக விதமான கரைகளோடு கூட அதை நம்ம அனுசரிக்கும் போது அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால தான் எந்த விதமான கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிவினைகள் எது இருந்தாலும் கூட இந்த பாஸ்ஓவர் நாளில் நம்மளுக்கு புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா 365 நாளும் கர்த்தருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் என்று நம்ம சொல்லும் வரும்போது இன்னும் விசேஷமாக நம்ம முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துவதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பாக அது இருக்கும். அந்த வகையில் தான் இந்த ராபோ தினம் நம்மளுக்கு ஒரு பேர் உதவியாக இருக்குது தேவனுடைய ஏற்பாட்டில். ஏன்னா வருஷ வருஷம் நம்மளுடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு மட்டுமில்ல, நம்மளுடைய எல்லா விதமான காரியங்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி மறுபடியும் நம்ம அந்த ஒரு மன்னிப்பை பெற்று அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதற்கு அருமையான வாய்ப்புகளை கட்டளங்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படி இருக்கும்போது இதனுடைய மகத்துவம் மற்றும் இதனுடைய ஆசீர்வாதங்கள் புரியாம தான் இன்னைக்கு பேர் சபையில நம்ம பாக்குறோம். பிசாசனுடைய பிசாசுக்கு கீழாக வார வாரம் மாசம் மாசம் எந்த நேரத்தில் வேணாலும் கல்யாணத்திலானாலும் சாவரனாலும் இந்த ஒரு மாபெரும் உன்னதமான பரிசுத்தமான விஷயங்களை அவங்க எந்தவித பயமின்றி அவங்க செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு நினைவு கூறுதலின் ராபோ தினத்துல நம்ம என்னத்தை யோசிக்கிறோம், என்னத்தை நினைவு கூறுகிறோம், எதை நாம் நினைவு கூறுகிறோம் என்று நம்ம பார்த்தோம்னா, அங்கே நம்ம பிரதருடைய டாபிக்ல அது ரீபென்ஸ் நம்பர் 4590 அவர் கொடுக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பாடமாக எடுத்திருக்கோம். அந்த வகையில அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் எதை நினைவு கூறுகிறோம். முதலாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த ராபோ தினத்தினுடைய மையம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களிலும் கர்த்தர் தான் மையமானவர், அவர் தான் வந்து சென்டர் பாயிண்ட். அவரை வச்சுதான் தேவன் தம்முடைய எல்லா தெய்வீக திட்டங்களையும் நிறைவேற்றுகிறார். எந்த வகையிலும் சரி, எல்லா வகையிலும் கர்த்தர் தான் அதனுடைய முக்கியமான ஒரு நாயகராக தேவன் பயன்படுத்துகிறார். அந்த வகையில உதாரணம் நம்ம சொன்னோம்னா, உலகத்தின் ரட்சிப்புக்காக யாரு? கர்த்தராகிய இயேசு. சர்வலோகத்தையும் படைக்கிறதுல அவருக்கு உதவியாக அல்லது அவரோடு கூட இருப்பதற்கு கர்த்தராகிய இயேசுதான். இன்னும் முழு உலகத்தையும் நியாயம் தீர்த்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய வேலையை கூட அது யாருக்குன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு. எல்லா வகையிலும் நம்ம எடுத்துட்டோம்னா ஜீசஸ் தான் நம்பர் ஒன். இதுல கூட ராபோஜன் கூட தேவன் அவருக்கா வச்சார். அந்த வகையில அதாவது துன்ப காரியங்களானாலும் சரி, நன்மையான காரியங்கள் உன்னதமான நன்மையான காரியங்களானாலும் சரி, ஜீசஸ் தான் நம்பர் ஒன். பட்ட பாடுகளில் கூட நம்பர் ஒன் யாருங்க, அதுல கூட ஜீசஸ் தான் அனுமதி கொடுத்தார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவரும் நம்முடைய கர்த்தர். ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தராக இயேசு இருக்கும் போது இந்த பஸ்காவில் கூட குறிப்பாக அந்த பஸ்கா ஆறாக அது நம்முடைய கர்த்தரே வந்துட்டார். அப்ப இந்த நினைவு கூறுதல் நாளில் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்ம நினைவு கூறுவது என்னன்னா, பஸ்கா ஆடாக நம்முடைய கர்த்தர் நம்மளுக்காக மறித்த அந்த ஒரு விஷயம் அது நம்ம நினைவு கூறுகிறோம். ரெண்டாவது நம்ம நினைவு கூறுகிற விஷயம் என்னன்னா, அவருடைய அழிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஜனங்களுக்கும் அதுபோல அவருடைய அந்த பாத்திரத்தில் பங்கு பெறக்கூடியவர்களுமாகிய நம்மளுக்கு அவருடைய மரணத்திலும் அவருடைய பாதைகளிலும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பங்கு அல்லது உறவு நம்ம நினைவு கூறுகிறோம். இன்னும் கூட சொல்லணும்னா, முதலாவது நம்முடைய கர்த்தராக இயேசு பஸ்கா ஆறாக மறித்ததை நம்ம நினைவு கூறுகிறோம். இரண்டாவதாக அவரே போலயே அவரை பின்தொடர்ந்து நடக்கிற அவருடைய அடித்தோடு பின்பற்றி நடக்கிற ஜனங்களாகிய நாம் அவருடைய மரணத்திலும் அவருடைய பாடுகளிலும் நம்மளுக்கு உண்டான பங்கு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சாத்தியம் அதை பத்தி நம்ம நினைக்கிறோம். அதே போல அது மாத்திரமல்ல, மூன்றாவது பாயிண்ட் நம்ம என்ன யோசிக்கலாம்னாக்கா, எப்படி அந்த பழைய நிழலை நம்ம பார்க்கும்போது இரவுல சங்கார தூதன் அவரு கடந்த பின்பு ஒவ்வொரு வீட்டையும் கடந்து போன பின்பு மறுநாள் காலையில நம்ம பார்க்கிற மாபெரும் விடுதலை நடந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில மாபெரும் விடுதலை, அந்த விடுதலை பெற்றவர்கள் முதலாவது விடுதலை யாருக்குன்னா அந்த முதற் பலனானவர்கள், அவங்களுக்கு அதிசயத்தக்க விதமான ஒரு விமோசனம் விடுதலை கிடைச்சது. அதே விதமாகத்தான் தற்காலத்தில் கூட இந்த இரவு காலமாகிய சுவிசேஷம் காலம் இதில் இது முடிவடையும் போது அதை கடந்து போகக்கூடிய சபை ஜனங்கள் இருக்கக்கூடிய பெறக்கூடிய மாபெரும் விடுதலையை இந்த பஸ்காவில் நினைவு கூறுகிறோம். நம்மளுடைய விடுதலை அல்லது நம்முடைய ரட்சிப்பு பற்றி நம்ம நினைவு கூறுகிறோம். நம்மளுக்கு தெரிந்தபடி விடுதலை முதலாவது யாரு கிடைச்சதுனா எப்படி பழைய ஏற்பாட்டில் முதற் பேரானவர் கிடைச்சது, அதே போல இங்க சபை ஆகிய அவருடைய ஜனங்களுக்கும் மற்றும் இன்னொரு குரூப் கொடுக்குது, அது திரளான கூட்டத்தின் ஜனங்கள். நிழல் எப்படி பாக்குறாங்கன்னா நிஜமான ஆசாரிய ராஜரீக கூட்டம், அவர்களுடைய விடுதலை நடந்துச்சு முதற் பேரானவர். அதே போல இந்த அதே வாய்ப்புக்கு வந்திருக்கிற அந்த திரளான கூட்டம், ஆனால் அவர்கள் லேவி கோத்திரமாக மாறிடுறாங்க. அதனால அவர்களுக்கு கூட தேவன் என்ன பண்றாருன்னா இப்படிப்பட்ட ஒரு விடுதலை அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது காலை நேரத்தில், காலை என்பது நம்மளுக்கு தெரிந்தபடி உயிர்த்தெழுதலின் காலை அல்லது ஆயுத வருட அரசாட்சியினுடைய காலை வேலை, ஆரம்பத்தின் வேலை, ஆரம்ப கட்ட காலங்கள், அதுல அந்த ஒரு மாபெரும் விடுதலை இருக்குது. அதையும் இந்த பஸ்காபில் நாம் நினைவு கூறுகிறோம். அது மட்டும் இல்ல, நான்காவது பாயிண்ட் என்னன்னா, எதை நினைவு கூறுகிறோம் என்றால் இந்த சபையை கூட கடந்து போன பின்பு எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை கிடைச்சிச்சு, எவ்வளவு பெரிய விடுதலை கிடைச்சு, முதற் பேரணவர்களை தொடர்ந்து எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைச்சது போல முழு உலகத்தின் ஜனங்களுக்கும் இந்த சபை முடிவடைந்த பின்பு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் காத்துக் கொண்டிருக்கிறதை நம்ம நினைவு கூறுகிறோம். அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்குன்னா, அது விவசாய தீர்க்கதரிசி சொன்னது போல ஒரு கொழுக்க விருந்தாக இருக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அது இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில், அந்த மாதிரியான சூழ்நிலைகளின், அந்த மாதிரியான நேரங்களில் இந்த சபை, கடந்து போன சபை கர்த்தரோடு கூட சேர்ந்து முழு உலகத்தையும் வழிநடத்துபவர்களாக, குறிப்பாக ஆசாரியர்களாகவும் தீர்க்க தரிசிகளாகவும் இன்னும் ராஜாவாகவும் மத்தியஸ்தர்களாகவும் அவர் கர்த்தரோடு கூட இணைந்து முழு உலகத்தின் ஜனங்களையும் அவர்கள் மறுபடியும் ஆசீர்வதிக்கும் அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றுக் கொள்றார். எப்படி என்றால், இந்த கர்த்தரா இயேசுனுடைய அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தின் புண்ணியத்தின் மூலமாக தாங்களும் தகுதி அடைஞ்சிருக்கிறாரே, அந்த தகுதியை உலகத்தின் ஜனங்களுக்கும் கொடுத்து அவர்களை முற்றிலுமாக சீர்தூக்கி அவர்களை ஆசீர்வதிக்க போகிற விஷயங்களையும் நாம் நினைவு கூறலாம். என இந்த ராபோதின நாளில் நம்ம நினைவு கூற வேண்டியது இந்த நாலு பாயிண்ட் மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. பட் இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அப்ப அந்த வகையில் இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. முதலாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அது என்ன என்று நம்ம கவனிச்சோம்னா, அந்த பஸ்த ஆராதிய நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் முதல் யோசிக்கணும். அந்த நிலையில நம்ம பார்க்கிறோம், அந்த தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த ஆடு எப்படி இருக்கணும்னா, எந்த விதமான கரை திரை இல்லாமல் இருக்கணும், அதாவது எந்த விதமான பழுது இல்லாமல் இருக்கணும், ஒரு வயதா இருக்கணும், ஆணாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். கர்த்தரா இயேசு அருமையான நிழல் அங்க தேவன் காமிக்கிறார். கர்த்தரா இயேசு கூட எப்படி இருந்தாரு, சரீர ரீதியாகவே அவர் பரிபூர்ணமான மனிதராக இருந்தார். மட்டுமில்ல, அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறபடி இந்த ஒரு தகுதிக்கு இதுவரைக்கும் யாரும் அந்த ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்படவில்லை. அது நீங்க பார்க்கல எபிரேயர் 7:26. மனிதர்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை யாரும் வாங்க முடியாது.
பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார்.
ஆமா, எப்படி அந்த பஸ்க ஆளு அங்க பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்படும் போது எந்த விதமான பழுது இல்லாமல் இருந்துச்சு, இங்க கூட அந்த பழுது எதை குறிக்குது, பழுது எதை குறிக்குதுன்னா பலவீனங்கள், குறைபாடுகள் மற்றும் பாவகாரியங்கள், மீறுதல்கள் எல்லாமே குறிக்குது. அவைகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய கர்த்தராக இயேசு இந்த உலகத்தில் வந்த போது அவரு பரிசுத்தம் உள்ளவராக இருந்துட்டாரு, எந்த விதமான குற்றம் இல்ல, எந்த விதமான கரை திரைகள் இல்ல, பாவத்துக்கு விலகினவரும் பாவிகளுக்கு விலகினவருமாக அவர் இருந்தார் என்று பார்த்து அந்த ஆடு, அந்த பஸ்கா ஆடு தெரிந்து கொள்ளப்படும் போது அதனுடைய இன்னொரு குவாலிட்டி கூட நம்ம கவனிக்கணும். பழுதற்றதாக இருந்துச்சு, அதே நேரத்தில் ஒரு வயதாக இருந்துச்சு, ஆணாக இருந்துச்சு, பலமுள்ளதாக இருந்துச்சு. ஆனாலும் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அது ரொம்ப வெகுலியாக இருந்துச்சு, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. தான் நடிக்க போறத பத்தி அதுக்கு எந்த விதமான ஒரு எச்சரிக்கை கிடையாது. ஆடுகளை பாத்தீங்கன்னா, பாக்குறீங்களா, அடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்களே, கூட்டிட்டு போகும்போது ஒண்ணுமே தெரியாம போயிருக்கீங்க, நல்லா சாப்பாடு போடணும் மாதிரி தெரியுதுன்னு தான் போகும். நல்ல புல்லு போடுவாங்க, நல்ல உணவு கொடுப்பாங்க நினைச்சு மற்ற ஆள் கூட்டிட்டு போறதுனால பின்னாடி தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். ஆனா அங்க போனா ஒண்ணுனா வெட்டிட்டு இருக்கோம். அதே அதுக்கு அந்த விஷயமே அதுக்கு தெரியாது. மனுஷனுங்களா சாப்பிட போறானுங்க அப்படிங்கறதே தெரியாது. ஆனால் இங்க நம்ம பாக்குறோம், நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு குணம், மாபெரும் குணம் இருந்துச்சு. அது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்கும் போது 8:32 பாக்குறோம். அப்போஸ்தலர் 8:32
அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயில் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார்.
அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கத்தரா இயேசு இருந்தார். ரொம்ப அமைதியான முறையில அவர் இருந்ததை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. நம்ம கத்தரா இயேசுவை இந்த ஒரு காலத்துல, இந்த ஒரு மெமோரியல் டைம்ல, சீசன்ல நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஏன்னா நம்ம அவரை பின்பற்றி நடக்கிறோம். பின்பற்றி நடக்கும் போது நம்மளுக்கு சரியாக நடக்க தெரியுது இல்ல. அதனால கத்தரா இயேசுவை சில நேரங்களில் நம்ம ஓவர்லுக் பண்றோம். நம்மளுடைய சுய புத்தி சுய தைரியத்தை நம்ம நாடுறோம். ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்ம கர்த்தரை தான் பார்க்கணும் அப்படிங்கறது நம்மளுக்கு முன்பாக இருக்கு. குறிப்பா இந்த ஒரு சீசன்ல நம்ம பார்த்தோம்னா கர்த்தருடைய ஒவ்வொரு அசைவுகளும் அந்த காலத்து அந்த டைம்ல, குறிப்பாக அந்த மேல் வீட்டில இருந்து அவரு கல்வாரி சிலுவையில போயிட்டு ஜீவன் விடுற வரைக்கும் ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக நம்ம பார்த்தோம்னா நம்முடைய உடன்படிக்கையை சக்சஸ்ஃபுல்லா பண்றோம், வெற்றிகரமாக ஓடிடும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இங்க நம்ம பார்க்கிற கர்த்தரா இயேசு தம்முடைய வாயை திறவாதா இருந்தார் அப்படின்னு இருந்தாக்கா அப்படின்னு என்ன, வாயை திறவாதா இருந்தா பசங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டு இருந்தாருங்களா, அந்த பாயிண்ட் பேசுறாரா என்ற அப்படி கிடையாது. வாயை திறந்திருந்தாருனா என்ன ஆகும் அப்படிங்கறது அங்க மேட்டர், அதான் விஷயம். அப்ப வாயை திறந்திருந்தாருனா கண்டிப்பாக தம்மை எதிர்க்க வந்தவர்களை, தம்மை கொலை செய்ய துணிகரம் உள்ளவர்களை மத்தியில அவர் மட்டும் பேச ஆரம்பிச்சிருந்தார்னா கண்டிப்பாக அவரை கொலை செய்யவே முடியாது. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகளாக இருக்கு, யாரும் பதில் பேச முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் கர்த்தர் பயன்படுத்திட்டு போற, எந்த ஜட்ஜும் பயன்படுத்த முடியாது, எந்த வக்கீலும் பயன்படுத்த முடியாது, எந்த ஆசிரியர்கள் வேதப்பாறு ஆலோசனை சங்கம் ஒருத்தரும் பண்ண முடியாது. அவருடைய வார்த்தை அவர் மட்டும் ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு சிறுவயில் அறிவிப்பதற்கு உண்டான தீர்ப்பு வருமா, கண்டிப்பா வராதுங்க. அப்படி இருக்கும்போது அதனால்தான் கர்த்தர் அங்க ரொம்ப அமைதியாக இருந்தார். அது மட்டுமில்ல, கர்த்தர் வந்து அவருடைய ஜீவனை எந்த ஒரு மனிதனாலும் வந்து எடுக்கவே முடியாது. அந்த அதிகாரம் எந்த ஒரு சாதாரண மனுஷனும் கிடையாது, பக்கத்திலேயே நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை படைத்த ஒரு சரீரம் பரிபூர்ண மனுஷங்களை பத்தி கூட நம்மளுக்கு தெரியாது அவ்வளவு விவரமா. ஏன்னா அந்த மாதிரி ஆளு யாருமே இல்லை நம்ம மத்தியில, நம்மளும் இல்ல மற்றவங்களும் இல்லை. அப்படி இருந்தாலும் தெரியும பரிபூர்ண மனிதர்களுடைய அந்த பவர் என்னங்கிறது. கர்த்தரை பத்தி சேரும்போது கூட அங்க தோட்டத்துக்குள்ள போயிட்டு நெசரேயேசு யாருப்பா அப்படி கேட்கும்போது ஜீசஸ் என்ன பண்றாரு, நான் தான் போய் தைரியமா முன்னாடி நிற்கும் போது அப்படியே விழுகிறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்குது அவங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பா, இல்லைன்னா அவ்வளவு பெரிய ஜவான்களா இருக்கிறானுங்க, நல்லா வந்து தடி தடியா இருக்கிறானுங்க, போர் வீரர்கள் தேவர்கள், அவங்க எப்படி விழுக முடியும் அந்த அளவுக்கு இவர்கிட்ட அந்த பவர் அங்க பக்கத்தில் நெருங்க முடியாது. அதனால யாருமே நினைச்சா கூட கொலை பண்ண முடியாது. ஒருவேளை இந்த காலத்துல கூட புல்லட் எடுத்து அடிச்சா கூட புல்லட் போகாது, புல்லட் அப்படியே கையில எடுத்துருவா சொல்ல முடியாது, அப்படியே எடுத்து வீசிட்டு அது எவ்வளவு ஃபாஸ்டா போனா கூட. அப்படிப்பட்ட வல்லமை அந்த பரிபூர்ண மனுஷங்களுக்கே தேவன் கொடுத்திருக்கும் போது இங்க கர்த்தரா இயேசு தாமாக முன் வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் ஒழிய அவரை சாகரிக்கவே முடியாது என்கிறத வந்த ஒரு விஷயத்த கர்த்தர் தெளிவாக புரிஞ்சிருந்தாரு, தம்முடைய சக்தியை தெளிவாக உணர்ந்திருந்தார். எப்படி நம்மளுடைய விஷயத்த நம்மளுடைய சரீரம் நம்முடைய யோசனைகளை பத்தி நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அது மாதிரி கர்த்தர் அவரை பத்தி தெளிவாக அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அவருடைய ஒருவேளை வாய் திறந்துட்டாருன்னா அவர்தான், அதுக்கப்புறம் அவரை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவருக்கு விடுதலையாது. அமைதியாக இருந்தார். அதான் எப்படி உதாரணம் கொடுக்கறாங்கன்னா, மயிர் கத்தரிக்கிறத கொண்டு போற ஆடு, அப்புறம் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆடு, அவரையை காண்கிறார். ஏன்னா கர்த்தர் இயேசுக்கு இந்த ஆடு உதாரணம் ரொம்ப அருமையான உதாரணமா இருக்கு. உதாரணம் இல்ல, அடையாளம், கர்த்தருடைய அடையாளம். பைபிள்ல ஆட்டுக்குட்டியானவர், இன்னும் சொல்ல போனாக்கா உலக தோற்றம் முதல் அழிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அது ரொம்ப பொருத்தினது, ஆட்டுக்கு தான் அந்த ஒரு குணம் இருக்குது. அந்த இருக்கிறதுலயே ரொம்ப ரெகுலியான ஒரு மிருகம் அப்படின்னாக்கா, அதாவது சாந்தமான மிருகம் அப்படின்னா அது ஆடு. ஆடுன்னா இந்த சென்னால் கூட சொல்ல முடியாது, செம்மறி ஆடு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் நம்முடைய கர்த்தருக்கு இருக்கு. நம்ம பார்க்கிறோம், அப்படி இருக்கும்போது அவருடைய ஜீவனை நம்ம எந்த ஒரு மனுஷனும் எடுக்க முடியாத போது அவராக முன்வந்து அதை கொடுத்தாதான் அதை எடுக்க முடியும் என்று பார்ப்போம். அதனாலதான் அந்த விஷயங்கள்ல கர்த்தர் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தாரு. தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களையும் தெளிவாக புரிஞ்சிருந்தாரு. தான் பலியாக படப்போகிற காரியம் பற்றி, குறிப்பாக அந்த ஈடு பலி, அல்லது இன்னும் சொல்ல போனாக்கா பாவ நிவாரண பலி, எல்லாவற்றையும் அவர் தெளிவாக, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தெளிவாக புரிஞ்சிருந்தார். தேவனுடைய நீதி, நீதிக்காக பயந்து அவர் செயல்படல. அது நீங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். உதாரணமா நீதியில் எந்த விதமான தியாகம் இல்லை. நீதி செய்தல, நீதி செய்தல் என்னன்னா, தேவன் காமிச்சார். உதாரணம் பார்க்கலாம், ஏதேன் தோட்டத்தில் நீ இந்த கனியை பொசிக்கும் நாளே வினாயில, இந்த நீதியில் எங்காவது தியாகம் இருக்கா, இந்த நீதி செய்யும் போது ஏதாவது இறக்கம் இருக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால நீதிக்கு பயந்து கர்த்தர் அந்த வேலைகளை செய்யாமல் பதிலாக பிதாவினுடைய சித்தத்துக்கு உணர்ந்தவராக, அந்த சித்தத்துக்கு கீழ்படிந்தவராகத்தான் செயல்பட்டாரே தவிர மற்றபடி வேற எந்த காரியங்களையும், அதாவது தனக்கு நம்ம கீழ்படுத்துள்ளவர்களாக நடந்தா, தேவனுக்கு உண்மையா நடந்தா, தேவன் நம்மளுடைய உன்னதமான நிலைமை கொண்டு போற என்று அவர் செஞ்சிட்டார. அந்த பாயிண்ட்ல அவர் மைண்ட்லே கிடையாது. அப்ப அவருடைய மைண்ட்ல இருந்ததெல்லாம் என்னன்னா, பிதாவினுடைய சித்தத்திற்கு இசைவாக நடக்கணும். அதுதான் விதவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, அது ஒரு மாபெரும் விஷயம் இருக்குது. அது அந்த சித்தத்தை அவர் புரிந்தவராக இருந்தார். சங்கீதம் 48 நம்ம பார்க்கணும். இது நம்மளுக்கு தெரிந்த வசன பகுதி
தான். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன்.
ஆமா, அப்போ கர்த்தர் இயேசுனுடைய அந்த வார்த்தையிலிருந்துதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்யறதுக்கு நான் விரும்புகிறேன், உங்களுடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்குது. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் போது தேவனுடைய சித்தம், உங்களுடைய சித்தம் என் உள்ளத்திற்குள் இருக்குது. அது எனக்கு ஒரு நியாயப்பிரமாணம் மாதிரி, எனக்கு அது ஒரு கட்டளை மாதிரி இருக்கு. அது அப்படிதான் இருக்கிறார். அப்போ இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராய் இயேசுனுடைய அந்த வழியில் நம்ம பார்க்கிறது என்னன்னா, தம்மை தாமே பலியாக கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே, அந்த பாயிண்ட் தான் நம்ம ரொம்ப முக்கியமானது. தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏன் அப்படின்னா, அவராக நினைச்சால் ஒழிய என்ன பண்ண முடியாது, யாரும் அவரை சாகரிக்க முடியாது. ஒருவேளை இப்ப பரிபூர்ண மனிதர்களா இருக்கிறாரு, அவரு 8வது மாடியில இருந்து நட்டி குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நம்ம இப்ப நம்ம நட்டி குடிச்சானாகும், எல்லாம் தலையில மண்டையில உடஞ்சு போகும், எல்லாம் போய் சேர்ந்துருவோம். ஆனா பரிபூர்ண மனுஷனுடைய நிலைமை நமக்கு தெரியாது. இன்னும் அவங்க மண்டை உடைஞ்சு போயிருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. வேற விதமா இருக்கும் அவங்களுடைய, ஒருவேளை அவங்களுக்கு அந்த உடல்களுக்கு கூட அந்த பலம் வேற விதமா அவங்களை காப்பாற்றலாம். கண்டிப்பா பரிபூர்ண மனுஷங்களுக்கு என்றென்றும் ஜீவன் என்கிற அந்த ஒரு நிலைமை இருக்கும் போது இப்படி விபத்துகள் அல்லது ஆபத்துகள் இருக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. மட்டுமில்ல, பரிபூர்ண மனிதர்களுடைய சக்தியை கர்த்தர் மூலமாகத்தான் சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவராக முன் வந்துதான் இந்த ஜீவன் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். யாரும் வந்து அவர் என்ன பண்ணல, பலி செலுத்துறதில்ல, அவராக ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கணும். இது ஒரு பாயிண்ட் நம்ம என்னென்றும் நினைவு கூறணும். இந்த நினைவு கூறுதல் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சாகவே முடியாது, யாரும் சாகடிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது மரித்தார், சாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், ஜீவனை இழந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுதான் எவர் லாஸ்டிங் ரேன்சம் என்று நம்ம படிக்கிறோம். ஆசிரியப்பின் கூடார நிழல்களை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய அந்த ஈடுபடி வரக்கூடிய சகல எத்தனை கோடி ஆண்டுகள் நம்மளுக்கெல்லாம் அதை பத்தி தெரியாது. போதுமானதாக இருக்குது அவருடைய அந்த பலி. தேவன் நீ என்னெல்லாம் பண்ண போறாரு அதனுடைய முழு விவரங்கள் நம்மளுக்கு தெரியாது. ஆயிரம் வருட மனசாட்சிக்கு பின்பு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். யுகா யுகங்கள் பத்தின வார்த்தை மட்டும்தான் தெரியும். ஆனா யுகங்கள்ல தேவன் என்ன பண்ண போறாரு, எப்படி எல்லாம் மாற்றங்கள் செய்ய போறாரு, என்னெல்லாம் சிருஷ்டிக்க போறாரு, அதெல்லாம் நமக்கு ஒண்ணு தெரியாது. ஆனாலும் எத்தனை கோடி ஆண்டுகள் மனிதர்கள் இருந்தாலும் கூட அத்தனை மனிதர்களுக்கும் போதுமான ஒரு பலியை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதுதான் உண்மையான வார்த்தையாக நம்ம பார்க்கலாம். சரி, இன்னொரு விஷயத்தை நம்ம நினைவு கொண்ட பின்பு இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூட நம்ம நினைவுகள் கொண்டு வரணும். என்னென்றால், இந்த தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததன் மூலமாக தன்னை பின்பற்றி வரக்கூடிய ஜனங்களுக்கு மிகவும் ஒரு நன்மைக்காக, மற்றும் அந்த ஜனங்கள் மூலமாக முழு உலகத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் தேவன் மற்றும் ஒரு சித்தத்தை வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் மாத்திரம் இல்லைங்க, அவரோடு கூட சபை இணைந்து முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கும் மேம்படுத்தும் ஒரு மாபெரும் தெய்வீக திட்டத்தை கூட அந்த அந்த பலிக்குள், அந்த பஸ்காவுக்குள், நினைவு கூறுதலுக்குள் அவர் வச்சிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில நம்மளுக்காகத்தான் நம்மளுக்கு கூட தேவன் ஒரு அனுமதி, அதாவது ஒரு நன்மை அவர் வைத்திருக்கிறார். அந்த நன்மையின் மூலமாக முழு உலகத்தின் ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும் வாய்ப்பு கூட தாராளமாக தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுனால இந்த ஒரு பலியின் மூலமாக நம்ம நினைவு கூற வேண்டியது என்னன்னா, அந்த ஒரு ஆசீர்வாதங்களுக்காக நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு புளிப்பில்லாத அல்லது பிக்கப்பட்ட அந்த புளிப்பில்லாத அப்பத்தில் நம்ம பங்கு கொள்ளும் போது, அதாவது தேவனுடைய ஏற்ற வேலையில், அதான் அந்த ஏற்ற வேலைன்னா வசனங்கள் அப்படிதான் நிறைய பார்க்கிறோம். காலம் நிறைவேறின போது இந்த அந்த வசனம் நம்ம பார்க்கற வார்த்தைகள் பார்க்கறோம். அப்படின்னா தேவனுடைய குறிப்பிட்ட அந்த நேரம், அந்த அப்பாயிண்டட் டைம், அது வரும்போது விஷயங்கள் தெளிவாக நடக்கும். அப்ப அந்த ஏற்ற வேலையில மனுக்குளம் முழுவதற்குமாக கர்த்தர் தம்மை ஈடுபடியாக ஒப்பு கொடுத்தவனுடைய தூய்மை மற்றும் அவருடைய பாவமற்ற தன்மையையும் நம்ம நினைவு கூர்ந்து அதன் மூலமாக அவருடைய பின்னடியார்களுக்கும் அதே விதமான ஆசீர்வாதம் கொடுக்க போகிறதை நினைச்சு நம்ம மகிழலாம், சந்தோஷப்படலாம். அந்த வகையில் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணம், அவருடைய பலி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெய்வீக திட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு மாத்திரமல்ல, அந்த பலியின் மூலமாக அவரை பின்பற்றி வருகிற ஜனங்களுக்கும் அதே விதமான ஆசீர்வாதம் தேவன் நிறுத்துகிறார். கண்டிப்பா கர்த்தருடைய பலி ஒன்றே போதுமானது, அவருடைய பலியை கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தேவன் கிருபை நம்ம பார்க்கும்போது, அப்ப இயேசுனுடைய மரணத்தில் தான் இருக்குது அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு, அவருடைய பலியில தான் இருக்குது நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம். ஒருவேளை ஜீசஸ் மறிக்கணும்னா நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது. அவரோடு கூட பாடுபடுவதற்கோ அல்லது அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கிறதுக்கோ அல்லது அவரோடு கூட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அவர் மனிச்சாதான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது என்பதையும் நாம் நினைவு கூறலாம். அந்த வகையில நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாத்திரம் அங்கே விளங்குறது இல்ல, அதற்கு மேல இந்த ஒரு தெய்வீக திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிற நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பு கூட விளங்குகிறதை இப்படித்தான் நம்ம கவனிக்கிறோம். தேவனுடைய எந்த ஒரு செயல் திட்டங்களிலும் எந்த ஒரு செயல்களிலும் நம்மளுக்கு தெரிந்தபடி அன்பு மட்டும் வராது, அன்பு வந்தா கூட என்ன வரும், மற்ற குணங்கள் சேர்ந்துதான் வரும். ஞானம் காமிச்சா ஞானம் மட்டும் தனியா வராது. இப்ப நம்ம செய்யறோம்னா எப்படி இருக்கும், அன்பு செலுத்தணும், அன்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் பகைக்கிற ஆரம்பிச்சோம்னா என்ன பண்ணுவான், அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது அறிவுபூர்வமான வேலை செஞ்சா அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம், மற்றதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா தெய்வீக ஏற்பாடு அப்படி கிடையாது, அவர் எந்த வேலைகள் செஞ்சாலும் அந்த நான்கு குணங்களும் ஒன்னாட்ட வரும். அந்த வகையில் தான் கர்த்தருடைய ஈடுபடியின் விஷயத்துல கூட தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அதே போல அவருடைய மகிமையான ஞானம் அங்கே வெளிப்படுத்தி அந்த நீதி கூட வெளிப்படுத்தி பரிபூர்ண ஜீவனுக்கு ஒரு பரிபூர்ண ஜீவன் என்கிற அந்த நீதி கூட வெளிப்படுத்து, அதே போல அந்த வல்லமை கூட வெளிப்பட்டது. அவருடைய உயிர் தேர்தல் மற்றும் அவரை பின்பற்றி நடக்கிற ஜனங்களுடைய எல்லா விதமான உயிர் தேர்தல் மற்றும் எல்லா ஆசீர்வாதங்கள் மத்தியில அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துட்டா கூட அந்த நான்கு குணங்களை நம்ம கவனிக்கிறோம். ஆனாலும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா குணங்களுக்கும் மேல எப்படி சொல்லணும், அதிக செல்வாக்குள்ள ஒரு குணம் என்றால் என்ன? அது தேவன் சொல்லிட்டு வசனத்தில் நம்ம பாக்கிறோம் இல்லைங்களா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் எது ரொம்ப பெருசு? அன்புதான். சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு காட்டிலும் பெரிய அதுவே ஒன்றும் கிடையாது. தேவன் கூட அப்படித்தான் பண்ணிட்டாரு. இந்த முழு உலகத்தின் ஜனங்களுக்காகவும் தம்முடைய அன்பு மகனை அவர் ஒப்பு கொடுத்ததன் விளைவாக அந்த மாபெரும் அன்பின் குவாலிட்டி இருக்குது. அந்த அன்பு வெளிப்படும் போது கூடவே மற்ற குணங்களும் வெளிப்பட்டதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். இந்த ஈடுபலியின் அந்த ராபோஜனத்தின் நாட்களில் குறிப்பாக பார்த்தாக்கா, ஞானம் என்றால் சாதாரணமானதில்ல, அது சகல நாட்களுக்கும் சகல யுகங்களுக்கும் அந்த ஞானம் பயன்படும். அந்த ஞானம் செயல்படும், அந்த வல்லமை செயல்படும், அந்த நீதி இருக்கும், அந்த அன்பு இருக்கும் என்கிற வண்ணமாகத்தான் அந்த குணங்கள் இருக்குமே தவிர, ஏதோ அந்த சூழ்நிலைக்கு மாத்திரம் பயன்படுகிற அன்போ ஞானமோ வல்லமையோ நீதியோ கிடையாது. இதை கூட நம்ம இந்த ஒரு ராபோதல் நாளை நம்ம நினைக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த நான்கும் சேர்ந்து செயல்படும் திட்டங்கள் எப்படி நிறைவேறும்னா, அதுல எதிர்பார்க்கிற அல்லது அதுல முன் குறிக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன அம்சங்கள் கூட நிறைவேறும், ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. இப்ப நம்ம இடத்துல கூட ஒரு வேலையை நம்ம யாராவது ஒப்பு கொடுத்தாருன்னா, அது நம்ம எவ்வளவு பர்சன்ட் நிறைவேற்றோம், 100% நிறைவேற்றோம்னா கண்டிப்பா முடியவே முடியாது. அதுல சில விஷயங்கள் நம்ம விட்டுருவோம், சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோம். அது செய்ய முடியும், இருந்தாலும் சூழ்நிலைகள் நேரம் இதெல்லாம். ஆனா தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்துல அந்த மாதிரி ஒரு சின்ன மேட்டர் கூட மிஸ் ஆகாது, அவ்வளவு அப்படி துல்லியமாக நிறைவேறும். அதாவது ஒரு சின்ன நூலிலை கூட மிஸ் ஆகாது, அந்த அளவுக்கு கர்த்தராக இயேசு அவைகளை நிறைவேற்றி கொடுத்தார் என்று கூட நம்ம பாக்குறோம். அந்த வகையில தேவனுடைய எல்லா வகையில் தேவனுக்கு எல்லா வகையிலும் அவரு அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதில், சின்ன சின்ன அம்சங்கள் கூட நிறைவேற்றுவதில் அவரு பெரும் உதவியாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரர், இந்த ஒரு உதாரணம் நம்மளுக்கு கூட நம்ம எடுத்தோம்னா, கர்த்தர் எப்படி அந்த உடன்படிக்கையில பார்க்கும்போது உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கு நான் பிரியமா இருக்கிறேன், விருப்பமாக இருக்கிறேன் என்று சொன்னது போல நம்ம கூட அதே விதமான ஒரு உடன்படிக்கைக்குள் வந்திருக்கும் போது நம்ம கூட அந்த முழு சித்தத்தை தெளிவாக புரிஞ்சிருக்கிறோம்னு தெரியாது. ஆனா கர்த்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, தேவனுடைய தெய்வீக சித்தத்தை முற்றிலும் புரிஞ்சிருக்கிறார். ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாளைக்கு பத்தாதுங்க, அறிவெல்லாம் பத்தாது, முழு அளவுல கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏதோ இந்த புத்திக்கு எத்திட்டு இந்த விழுந்து போனா சரி இருக்கிற கொஞ்சம் ஏதோ அப்படியே சின்ன சின்ன விளக்கு மாதிரி கிடைச்சிருக்கு. அதை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அந்த வகையில கூட கர்த்தருடைய அடிச்சுவர்களை பின்பற்றும் போது அல்லது கர்த்தருடைய உதாரணங்களை எடுக்கும் போது அவர்களை நிறைவேற்றுவதில் கூட அந்த சின்ன சின்ன அம்சங்களை நிறைவேற்றுவது கூட ரொம்ப கண்ணுங்கருத்தமாக நம்ம இருக்கிறதை இந்த ஈடுபலியின் மூலமாக அல்லது ராபோஜனத்தின் மூலமாக நாம் நினைவு கூறலாம். அதனால்தான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னது என்ன, அந்த ராபோஜன அடையாள சின்னங்களை நினைவு கூறுவதா, அந்த பொருள் மாத்திரமா, அதுல பங்கு பெறுறதும் அதுல அருந்துவது மாத்திரமா? அப்படி அதுதான் நீங்க உலகம் எல்லாம் பண்ணிட்டு, அதுக்காக இல்ல, அதற்குள் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அநேக விஷயங்களை நம்ம நினைவு கூர்ந்து அதன்படி நம்ம செயல்படுத்துவது தான் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது பாயிண்ட்க்கு வரும்போது அங்க ஏற்கனவே நம்ம அந்த ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை தொடர்ந்து அதுல அவருடைய மரணத்திலும் அவருடைய பாடுகளிலும் பங்கு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ராபோஜனத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த விஷயத்தை கூட நம்ம நினைவு கூறுறோம். அப்ப எப்படி முதலாவது சொல்லப்பட்ட அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதா இருக்குது, அதே விதமாக இந்த இரண்டாவது விஷயம் கூட பெரும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்படின்னாக்கா கர்த்தர் இயேசுனுடைய பலி மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் குறிப்பாக முதல் முதலாக அது யாருக்கு அப்ளை ஆகுனா, இந்த சுவிசேஷம் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கேட்கறதுக்கு காது கிற ஜனங்கள் மற்றும் மன திரும்புவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இருதயம் உள்ளவர்கள் அவங்களுக்காகத்தான் அந்த ஆசீர்வாதம் காத்து கொண்டுகிறத பாக்கிறோம். கர்த்தர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா அந்த அந்த இன்னொரு இடத்துல சொன்னார், உங்களுடைய காதுகள் கேட்கறதுனால கண்கள் பார்க்கறதுனால அவைகள் பாக்கியம் உள்ளவர்கள். இன்னொரு இடத்துல சொன்னாரு, இந்த ஜனங்கள் என்னை வாயினால சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, துதிக்கிறாரு, ஆனா உள்ளம் ரொம்ப தூரமா இருக்கு. ரெண்டு விஷயங்கள் பேசினார், காது இருதயம். அப்ப இந்த ரெண்டும் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்துல அந்த ஆசீர்வாதங்கள், கத்தருடைய பலியின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த மாதிரி ஜனங்க தர. கேட்கறதுக்கு காது வேணும், ஏற்றுக்கொள்றதுக்கு இருதயம் வேணும். அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக. அந்த ஆசீர்வாதம் பத்தி நம்ம படிக்கும் போது அது வேதத்துல ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அந்த ஆசீர்வாதங்களை பத்தி கூட நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்குமே பத்தாது, பற்றாக்குறைகளை வாழ்ந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம யாரும் தேறினவர் கிடையாது, நம்ம யாரும் ஞானம் உள்ளவர்கள், முற்றிலும் ஞானம் உள்ளவர்கள் கிடையாது. அப்போதன் பவுலே அதை பத்தி பேசுறார், நான் முற்றிலும் தேறினவன் அவனே என்று நான் என்னை நானே மேன்மே பாராட்டுறதில்லை. ஆனா ஒன்னு செய்யற, பின்னானவர்களை தூக்கி போட்டு முன்னானவர்களை நாளை நான் ஓடுறேன், அது மட்டும் வேணா பண்றேன். அந்த வகையில இன்னொரு ஆசீர்வாதமான விஷயங்கள் கூட நம்மளுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும் சக்தி நம்மள்கிட்ட இல்லைங்க. ஏன்னா தேவன் நம்மளுக்கு முன்பாக வச்சிட்டு இருக்கிறார் வாக்கு தத்தங்கள், மகா மேன்மையும் அருமையுமான. நீங்க தெய்வீக சுபாவத்துக்கே பங்குள்ள உள்ளாகும் பொருள். அது என்னன்னா அது கூட புரியாது, எதுவுமே புரியாது. வார்த்தைகள் தான் இதே தவிர, நம்மளுக்கு முன்பாக எழுதி இருக்குதே தவிர, கண்ணு முன்னாடி வீட்டுல வச்சுக்கணுமே தவிர, மற்றபடி அதனுடைய முழு தாற்பயம் என்னன்றது புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அங்க நம்ம கவனிக்கிறோம், அது பிரமிப்பா இருக்கும். அதை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் இந்த இரண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது, இந்த ஒரு ஆசீர்வாதம் வலியின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் முதலாவது அவருடைய பின் அதிகாரிகளுக்கு அல்லது அவருடைய அடிக்கடி பின்பற்றி நடக்கிற சபையாகிய ஜனங்களுக்கு அது வரும். இந்த ஜனங்கள் தான் யார் என்றால், பாவத்திலிருந்து மன திரும்பி விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய எல்லா கிருபை வரங்களையும் ஏற்றுக்கொண்டு முழு அர்ப்பணிப்புடன் தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, மட்டுமல்ல கர்த்தரா இயேசுவினுடைய அழைப்புகளை பின்பற்றோம் என்று வாக்களிக்கும் மனுக்குலத்தில மத்தியில் இருக்கிற சில நபர்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்துக்குள் அது வழிநடக்கும். அப்படியே படிச்சேன் நானு, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான், ரொம்ப சீரியஸான விஷயம் இருக்கு. அப்போ இந்த சுவிசேஷம் இடம் காலத்தில் தான் அந்த எண்ணிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் அப்போ இந்த ஒரு பலி ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பலியை தொடர்ந்து அவருடைய சபையினுடைய பலி ரொம்ப அவசியமானது. எது வரைக்கும்? அந்த எண்ணிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த பலி இருக்குது. ஆனாலும் இங்க நமக்கு பார்த்தது, நம்முடைய பலிகள் தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலிகளா? நம் செலுத்துற பலி, ஆனா அந்த பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அது கூட நம்முடைய கர்த்தராய் இயேசுனுடைய மீட்பின் பலியினுடைய அந்த புண்ணியம், அந்த புண்ணியத்தின் மூலமாகத்தான் நம்முடைய பலிகள் தகுதியாகும். இல்லைன்னா அந்த பலிகள் என்ன கருங்க, தகுதி அடையாது. பழையற்பாடு காலத்துல பாக்குறோம் எத்தனை முற்பிதாக்கள், நம்மெல்லாம் நம்மளுடைய பலிகளை காட்டிலும் ரொம்ப வைராக்கியமான பலிகளை செலுத்திக்கிறாங்க, ஜீவனை கூட அற்பமா நினைச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பலிகள் அவங்களுக்கு பொருளாதார வாய்ப்பு கொண்டு போகிறதானா? கொண்டு போகிறது. ஏனென்றால் அங்க கர்த்தருடைய பலி அங்க என்ன தகுதிப்படுத்தல. ஆனால் அந்த வகையில் கூட நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்கள் தான், பேரு பெற்றவர்கள் தான் நம்ம. ஏன்னா இன்னைக்கு நம்ம அந்த ஒரு காலப்பகுதியில் வாழ்வதற்காக நன்றி. இல்லைன்னா நம்முடைய பலிகள் ஒருவேளை நம்ம செலுத்தினா கூட அதை பத்தி தெரியாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சு செலுத்தினா கூட அது தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலிகளாக இருக்காது. அப்ப அந்த வகையில கூட சகோதர இந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளில அந்த நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய பலிகளை கர்த்தர் தகுதிப்படுத்துறார் தம்முடைய பலியின் விலைக்கரியத்தின் புண்ணியத்தின் மூலமாக. இல்லைனா அந்த பலி நிராகரிக்கப்படும் அல்லது அதை தகுதி பெறாது என்றுதான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த வகையில இந்த மாம்சத்துல அவரோடு கூட பாடுபட்டு அவரோடு கூட ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பின்பு உயிர் தெரிதலில் அந்த ஆவிக்குரிய ஸ்தானத்துல அவர்கள் பிறக்கும் போது கூட தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அவர்களுடைய பலிகள் கூட கர்த்தருடைய புண்ணியத்தினால, பலியின் புண்ணியத்தினால்தான் அங்க ஏற்றுக்கொள்ளப்படும். மாறாக நம்மளுடைய சொந்த பலிகள் வழி செலுத்தவே முடியாது, தேவர் ஏற்றுக்கொள்றதுல. வசனம் என்ன சொல்லுதுங்க, பாவிகளுடைய பலிகளை பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்ல, செவி கொடுக்கிறதே இல்ல. அப்போ இவங்க செய்யக்கூடிய எந்த காரியங்களும் அவங்களுடைய வார்த்தைகளே கேட்கப்படுறதில்லைன்னா அவங்களுடைய பலிகள் எங்க கேட்கப்படும்? ஆனால் நம்ம பாவிகள் தான், நம்ம பலிகள் தான் செலுத்துறோம். ஆனாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் அதை கர்த்தருடைய பலியின் மூலமாக தேவனுடைய கிருபை எங்கதான் பாக்குறாங்க. அதனால்தான் தேவனுடைய கிருபை விருதாவாக எண்ணக்கூடாது என்று அப்போஸ்தலர் பவுல் அடிக்கடி பேசுறாரு. நாம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய கிருபை அளவில் இருக்கு, கிருபையின் மேல் கிருபை அப்படின்னு சொல்றாரு. கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். பூமிக்குரிய விஷயத்துல கர்த்தரோடு கூட பாடுகளை அனுபவிக்கிறதற்கும் மற்றும் அவரோடு கூட மரணத்தை அனுபவிக்கிறதுக்கும் பெற்றுக்கொள்வதற்கும் தகுதி பெற்றிருக்கிறோம். அதே போல ஆசீர்வாதங்களில் கூட கர்த்தரோடு கூட நம்ம இருப்பதற்கும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கும் அந்த கிருபை நம்ம பார்க்கும். தேவன் கிருபை தான் பண்ணிடுகிறார். இந்த அந்த கிருபைகளுக்கும் இந்த இறக்கங்களுக்கும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு தகுதியே இல்லை. ஆனாலும் கூட நம்மளை அந்த வகையில ஒரு புது சிஷ்யர்களாகவும் புது சிஷ்யாக மாறுவதற்கும் அந்த பலி உள்ளடக்கம் உள்ளதாக இருக்கும். அந்த வகையில கர்த்தருடைய அந்த நினைவு கூறுதல் நாள் சகோதர சகோதரிகளை நம்மளுடைய அந்த மாபெரும் வாய்ப்புகளை கூட நம்ம யோசித்து பார்க்கறதுக்கு அல்லது நினைவு கூறுவதற்கு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கு. அந்த அப்பத்தில் நம்ம பங்கு பெறும்போது அந்த அப்பம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னார் கர்த்தர், இது என் அதை எடுத்து அதை பிட்டு இது நீங்கள் வாங்கி புசிங்க, இது என்னுடைய சரீரமா இருக்குது. அப்ப என்னுடைய சரீரம் என்னக்கா, அவருடைய சரீரத்துக்கும் நம்மளுடைய சரீரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது, சரீர லெவல்லயே வித்தியாசம் இருக்கு. அப்ப மனதளவுல ஒழுக்க ரீதியாக அப்போ பிசிக்கல் மென்டல் அண்ட் மாரல் எல்லா விஷயத்திலும் டெட் ஆப்போசிட் பண்ணமோ பாக்குறதுக்கு தான் சரீரம் ஒண்ணு போல தெரியுது. அதனாலதான் ஜீசஸ் அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல ஜனங்கனால. அதே மாதிரி சதை எலும்பு மாச ரத்தம் எல்லாம் இருக்கிறதுனால அந்த பலவீன சரீரத்துக்கும் பரிபூர்ண சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களும் ஒருவரை போல நினைச்சிட்டாங்க. ஆனால் இங்க நம்ம பாக்குறோம் அந்த அப்பத்துல பங்கு பெறும்போது ஜீசஸ் சொல்றாரு, இது என்னுடைய சரீரம். அப்போ அந்த சரீரத்துல பங்கடையும் போது அவருடைய பரிபூர்ண மனுஷனாக இயேசுனுடைய சரீரத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். நாம் பரிபூர்ணம் இல்லாத சரீரத்தில் இருந்து கொண்டு பரிபூர்ணமான சரீரத்தில் பங்கு பெறுகிறோம். எப்பேற்பட்ட காட்டிங்க விருது கொடுக்கிறாங்க பாரு. ஆனாலும் அதை சாப்பிடறதுனால நாம் பரிபூர்ணம் அடைஞ்சிருவானா? கண்டிப்பா பரிபூர்ணம் இல்ல. விசுவாசத்தின் வாயிலாக விசுவாசத்தின் மூலமாக நாம் பரிபூர்ண நிலைமையை பெற்றிருக்கிறோம். சொல்றதுக்கே வைக்க மாட்டாரு. அப்போ தேவன் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கிருபை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருடைய பரிபூர்ணத்தில் விசுவாசத்தின் மூலமாக ஒரு அடையாளமாக பெற்றிருக்கிறோமே தவிர நிஜமாக இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மளுக்கு அந்த மனித சரீரத்தை மனித பரிபூர்ணத்தை திருப்பி தரவே, அவருடைய பலியில மனித பரிபூர்ணம் திருப்பி தரவே இல்லை நம்மளுக்கு. நம்மளுக்கு தேவன் அதை காட்டிலும் கர்த்தர் அதை காட்டிலும் மாபெரும் உன்னதமான ஒரு ஆவியின் சரீரம் அந்த சுபாவத்தை அவர் கொடுக்கிறாரே தவிர இந்த மனுஷ சரீரம் கூட அவர் தருதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த பரிபூர்ணம் இல்லாத இந்த சரீரத்தில் அதுல நம்ம பங்கு பெறும்போது நம்முடைய பாவங்கள் நம்முடைய குறைகள் பலவீனங்கள் இயலாமைகள் எல்லாமே மூடப்பட்டு நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதாக தேவன் ஏற்றுக்கொள்றார். இல்லை என்றால் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு கர்த்தருடைய ஊழியர்களாலும் அது குறைவானதாக இருக்கும் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ அந்த வகையில தான் நம்முடைய கர்த்தராக இயேசுக்கு சொல்லி அந்த ராபோதினத்தில் என்னை நினைவு கூறும்படி என்று சொல்லும் போது இந்த தாட்ஸ்லாம் நம்மளுடைய மைண்ட்ல கொண்டு வரலாம். அது மட்டுமில்ல, இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது அந்த அந்த வரிகளை தகுதி பண்ற விதத்துல கர்த்தருடைய ஈடுபலியின் மூலமாக அதனுடைய விலைக்கரியத்தின் புண்ணியத்தின் மூலமாக இன்னும் ஒருபடி கர்த்தர் மேல போய் நம்முடைய பலிகளை தகுதிப்படுத்துவதற்காக இதாவினிடத்தில் என்ன பண்றாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அந்த ஈடுபலியை முன் வச்சு இது கூட நம்ம ஒருவேளை கர்த்தர் பரிந்து பேசுறதுலேயே அந்த அது கூட நம்மளுடைய பலிகள் அங்க வீணாகத்தான் போகும். சோ இந்த வகையில் கூட நம்ம பார்க்கும்போது நம்மளுக்காக பரிந்து பேசுகிறவராக கூட இருக்கிறார். ஏனென்றால் நாம் புதிய சுபாவம் அடையும் வரை, பாவம் நம்மை விட்டு தொலையும் வரை, இந்த பலவீனமான சரீரத்தில் இருக்கிறதுனால, அதை அழிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறதுனால, நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய மாம்சத்தையும் அவர் தத்தெடுத்து அதை நீதிமானாக மாற்றி அதன் மூலம் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் தகுதிப்படுத்துகிறதை கூட இங்கே நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இந்த புண்ணியத்தின் மூலமாக நம்முடைய பலியின் உடன்படிக்கை அங்கே நிறைவேறும் வகையில் தான், நிறைவேறும் என்கிற வகையில தான் அப்பத்திலும் அந்த பாத்திரத்திலும் நாம் பானம் பண்ணுகிறோம். அப்ப அந்த பாத்திரம் நம்மளுக்கு தெரிந்தபடி அப்பம் அவருடைய பரிபூர்ணமான சரீரம் காமிக்கிறது. அந்த பாத்திரம் எதை குறிக்கிறது? அவருடைய ஜீவனை குறிக்குது இல்லைங்களா? அவருடைய ஜீவனை குறிக்குது. இன்னும் கூட சொல்ல போனாக்கா அந்த ஜீவனை தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, உலகத்தின் ஜனங்களுக்காக ஊதிட்டாரு. இப்ப அதுல நம்ம பங்கு பெறும்போது அங்க கூட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? அவருடைய மரணத்துக்குள்ளாக மூழ்கடிக்கப்படும் ஒரு வாய்ப்பு. அப்போஸ்தல் பால் பேசினார் இல்லைங்களா, அவரோட கூட ஞானசனம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசனம் பெற்றதை நீங்கள் அறி உங்களுக்கு தெரியலையா கேட்கிறார். அப்ப கர்த்தருடைய மரணத்துக்குள்ளாக மூழ்கடிக்க செய்யும் ஒரு வாய்ப்பு தான் அந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவதை காரணிக்கு. இப்படி இருக்கும்போது அந்த பாத்திரத்தை எடுத்து சொல்லும் போது எப்படி சொல்றாரு அந்த வசனம் கொஞ்சம் நீங்க மறுபடியும் மாற்றிக்கலாம். மத்தேயு 26:28,
இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கு.
புதிய உடன்படிக்கை தான் என்னுடைய ரத்தம். அந்த பாத்திரத்தில் இருக்குது அந்த ரத்தம். அது காமிக்குது புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய பாத்திரம் என்று நம்ம பார்க்கும் போது, இந்த பாத்திரம் கண்டிப்பா நம்முடையது இல்ல. இது யாருடைய பாத்திரம்? கர்த்தருடைய பாத்திரம், என்னுடைய பாத்திரம் என்று அங்கே சொல்றார். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ரத்தத்தினால அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த பலி அல்லது ஜீவன், அவர் கொடுத்த அந்த ஜீவன் அல்லது அந்த பலி, அது நம்முடையதாக இல்லாமல் முற்றிலும் கர்த்தருடையதாக இருக்கிறது நம்ம பார்க்க. அப்போ அது அப்படி இருக்கும்போது அதை அதுல பங்கு பெறுவது, அதுல பங்கடைவது மாத்திரம்தான் நம்மளுக்குரியதாக இருக்கிறதே தவிர, அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் அதுல நம்மளுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஒரே சம்பந்தம் இருக்குது என்னன்னா அதுல பங்கு பெறலாம். ஆனா அது முற்றிலும் முழுக்க யாருடையதுன்னா அது கர்த்தருடையதாக இருக்குது. அப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, அந்த புதிய உடன்படிக்கையை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே புதிய உடன்படிக்கை யாருக்காக? பைபிள் ஒரு புதிய உடன்படிக்கை, மூன்று உடன்படிக்கைகள் படிச்சிருக்கிறோம். அதுல ஒரு புது உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கை யாருக்கு பண்ணிட்டாரு? முதல்ல உலகத்தின் ஜனங்களுக்கு அவர் பண்ண போறாரு. புதிய உடன்படிக்கைக்குள்ளதான் எல்லா ஜனங்களும் வரப்போறாங்க. ஆனா அதுல இனிஷியலா யாருக்கு? ஆரம்பத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்காக இல்லைங்களா? புதிய உடன்படிக்கை இஸ்ரேல் ஜனங்களுக்காக. ஜீசஸ் கூட அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் வந்துட்டாரு. அங்க சொல்லும் போது எப்படி சொல்றாரு? புதிய உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கு. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையை நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய ரத்தம் அல்லது அவருடைய ஜீவன் மூலமாக அவர் என்ன பண்ணிருக்க முடியும்னாக்கா, தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த புதிய உடன்படிக்கையை அவர் அன்னைக்கே முத்திரையிட்டு இருக்க முடியும், சீல் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனால் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னொரு அந்த உடன்படிக்கைக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள சீல் பண்ணி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதோடு முடிஞ்சிட்டு இருக்கும். சொல்ல வர பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த புதிய உடன்படிக்கை அது தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மாத்திரம் இருக்கிறதுனால, இந்த ஒரு புதிய உடன்படிக்கையினாலான என்னுடைய ரத்தம் அவர் சிந்தும் போது அப்பவே அவர் என்ன பண்ணிருக்கலாம், இஸ்ரேல் ஜனங்களே கூட அந்த உடன்படிக்கை செஞ்சு அவர்கள் மூலமாக முழு உலக சிஞ்சனங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனால் இங்க விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய பாடுகளில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லாமல் போயிட்டு, வெகு சிலரை தவிர, ஒரு சில பேர் தவிர, பெரும்பான்மையான ஜனங்களுக்கு, ஒரு தேசமாக அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கிறிஸ்துவனுடைய பாடுகளும் மற்றும் மரணமாகிய பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கென நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த மாபெரும் சாத்தியம் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் பாடுகள் போதுமானதாக இல்லை என்கிற காரணத்தினாலோ நம்மை அவர் சேர்க்கல. இந்த ஒரு பாயிண்ட் கூட நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்னன்னா, அந்த கர்த்தருடைய பாடுகளில் சேர்வதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாக மரணம் அடைவதற்கும் கர்த்தருடைய அந்த பலி போதுமானதாக இல்லைங்கிற அர்த்தத்தினால நம்மளை சேர்த்துறதில்லை. போதுமானது ஏற்கனவே சொன்னது போல அதுவே போதும். இஸ்ரேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செஞ்சு முழு உலகத்தையும் அவர் ஆசீர்வதிச்சிருக்கலாம், அது போதுமானது. ஆனா நம்மளையே அதுல வந்து சேருவதற்கு ஒரு சாட்சியம் வச்சுட்டாருனாக்கா ஏதோ அந்த பலியில குறைவா இருக்குது பத்துல, அதனால்தான் நம்மளை சேர்த்துருக்கிறாரு என்று நம்ம சுட்டிக்காட்ட முடியாது. மாறாக இது முற்றிலும் முழுக்க முழுக்க தேவனுடைய தயவை விவரிக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப கர்த்தரோடு கூட பாடுபடுவது அப்போ சில போது சொன்னார், அநேக இடங்களில் பேசுறோம், கர்த்தரிடத்துல விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமில்ல அவரோட கூட பாடுபடுறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது. அப்ப அந்த பாடுகள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசீர்வாதம் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது முற்றிலும் முழுக்க முழுக்க அது அவருடைய கிருபையின் வரம் அல்லது அவருடைய தயவு என்று நம்ம பார்த்தோம். அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் மற்றும் அதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம செய்வதற்கும் கர்த்தரா இயேசு நம்மளுக்கு முன்னடையாளம் இருக்கிறார். எப்படி தெய்வீக சித்தத்துல கர்த்தரா இயேசு அதுல ஒரு சின்ன பாயிண்ட் கூட மிஸ் ஆகாம செய்வதற்கு அவருக்கு எது அவரை சூழ்ச்சி வசனத்துல என்ன பாக்குறோம், வசனத்துல இருக்கிறது அதனால்தான் கேட்க, அவருக்குள் இருந்த அந்த ஆவி த ஸ்பிரிட் பாக்குறீங்க, அந்த ஆவிக்கு அவர் என்ன பண்ணுச்சு. ஒரு வசனத்தை நான் படிக்கிறோம், அவர் ஆவியிலே களி கூர்ந்தார் படிக்கிறோம். அப்ப அந்த ஆவி தான் அவருக்குள்ள இருந்த அந்த ஆவி தான் அவரை உற்சாகப்படுத்தினது நினைப்போம். அந்த ஸ்பிரிட் அந்த 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 ஆவி தான் அவருக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுத்துச்சு அவருடைய வேலைகளை செய்வதற்காக. அப்படி இருக்கும்போது அந்த அந்த பாத்திரத்தில் பங்கு பெறும்போது அதே ஆவியில பங்கு பெற வேண்டும். அது கூட இங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த ஆவியில கர்த்தரா இயேசு அதை செய்து முடித்துட்டாரோ அதே போல அந்த சபையும் அந்த மாதிரியான ஒரு ஆவி இருக்கும்போது தான் அந்த ஒரு தேவ சித்தத்தை ஒரு உத்வேகமாக அல்லது மிகவும் வாங்கி கூட அதை நிறைவேற்ற முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கண்டிப்பாக இந்த ஆவியில கர்த்தருக்குள்ள இருந்த அந்த ஆவியில இன்னும் கூட சொன்னா எந்த ஆவின்னு கூட நம்ம சொல்ல முடியும். என்னன்னா சுயத்தின் ஆவி சுத்தமா எடுத்துட்டார். அதே போல சுயமாக பலி செலுத்தக்கூடிய அந்த எண்ணம் அவருக்குள்ள எடுத்துட்டு தேவனுடைய ஆவியை பெற்றவராக அப்ப அந்த ஒரு ஆவிக்குள்ளாக நம்ம இருந்து அந்த ஆவி என்பது உங்களுக்கு போய் அந்த அந்த வேகம் கொடுக்கிறது அல்லது இன்னும் அந்த சக்தி கொடுக்கிறது. ஏன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு தான் அந்த ஒரு சக்தி இருக்குது. இன்னொரு வகையில சொல்ல போனா நம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றிருக்கு. உலகத்தின் ஆவி வச்சிட்டோம்னாக்கா கண்டிப்பா உடன்படிக்கை தோல்வி. பரிசுத்த ஆவியினுடைய வழிநாட்டில் இருந்தோம்னா எப்படி கர்த்தருக்குள்ள இருந்துச்சு அதே போல நம்மளுக்குள்ள இருக்கும் போது அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கலாம். இந்த ஒரு ராபோசன காலங்களில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஞாபகத்துல நம்ம வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம பாக்குறோம். இந்த விஷயங்கள் தான் அப்போஸ்தலர் பவுல் சில அதிகாரங்களில தெளிவாக பேசுறாரு. குறிப்பாக 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16-17 வாசிக்கும் போது,
நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமா இருக்கிறோம்.
பெரிய பெரிய டாக்டரின் கொடுக்கிறாரு அப்போது போல தெய்வீக சித்தத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ற வண்ணமாக. ஏன்னா குறைந்த சபை நிறைய குழப்பமான சபை, அந்த குழப்பமான சபை தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்ததுனாலதான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டாரு. அந்த விளக்கம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு புரியுது. ஒருவேளை குறைந்த சபை அந்த மாதிரி குழப்பமான சபையா இருந்தது ஒரு வீட்டில் நல்லதா போச்சு, இல்லைன்னா நம்மளுக்கு இவ்வளவு டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்காரு. அந்த வகையில பார்க்கும்போது இங்க அந்த அப்பத்துல நம்ம பங்கு பெறும்போது கர்த்தர் சொன்னார், நானே தான் வானத்திலிருந்து இறங்கி வந்தா வானம் இல்ல பரலோகம், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தா அப்பம் என்று ஜீவ அப்பம் என்று சொல்லும் போது அந்த அப்பத்துல நம்ம பங்கு பெறுகிறோம் என்றால் மீனிங் என்னன்னா, அந்த அப்பத்துல நாமும் ஒரு பாகமாக, அதுல நாமும் ஒரு பாகமாக இருக்கிறோம். நம்மளுக்குள்ள ஒரு பார்ட், நமக்குள்ள ஒரு பார்ட். இந்த ஒரே அப்பம் தான், கிறிஸ்துவ மற்றும் சபை ரெண்டும் சேர்ந்து ஒரு அப்பமாக மாறும். அந்த அப்பத்தின் மூலமாகத்தான் ராஜ்யத்தில் 1000 வருடம் யுகத்தின் போது உலகத்திற்கான ஜீவ அப்பமாக அது காணப்படும். இன்னைக்கு ஜீசஸ் நம்மளுக்கு ஒரு அப்பமாக இருக்கிறார். ராஜ்யத்தில் பார்க்கும்போது கர்த்தரும் சபையும் சேர்ந்த அந்த அப்பம் முழு உலகத்தின் ஜனங்களுக்கான ஒரு ஜீவ அப்பமாக இருக்கும் என்று அப்போஸ்தலர் போல் பேசுற அந்த வகையில இங்க நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம பங்கு பெறும் போது அநேகராக இருக்கிற நாம் ஒரே அப்பமாக மாறிட்டு இருக்கிறோம். ஜீசஸ் தலை இருக்கிறாரு, சபை சரீரம். அந்த அப்பத்தில் அனைவரும் இருக்கிறதுனால ஒரே அப்பமாக அங்கே மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த வகையில கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இங்கே நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறோம். என்னன்னா, நாம கூட கர்த்தரோடு கூட ஒரு அப்பமாக மாறி அதை கொடுக்கும்போது கொடுத்தாரு அதை பிட்டு. அந்த பாயிண்ட் உங்களுக்கு சரி, அந்த பிட்டு கொடுக்கறது என்னன்னு அப்படின்னு என்ன, கர்த்தர் தம்முடைய சரீரத்தை உலகத்துக்காக விட்டு ஜீவன் கொடுத்துட்டார். அதே விதமாகத்தான் நம்ம கூட இந்த உலகத்தில் வாழும் போது நம்முடைய சரீரம் உடைக்கப்படணும், நம்முடைய சரீரம் பிக்கப்பட வேணும். எதுக்காக? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அணுதினமும் அணுதினமும் பிக்கப்படணும். அந்த ஆசீர்வாதங்கள் தேவன் வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், அணுதினமும் நான் சாகிறேன். அனுதினமும் அனுதினமும் பலி செலுத்திட்டே இருக்கணும். இந்த பலிகள் பலியின் மூலமாக இந்த சரீரம் பிற்கப்பட வேண்டும். அப்ப இந்த பிற்கப்படுதல் கூட ஒரு அடையாளம் இங்க அந்த அப்பத்தில் வச்சிருக்கிறார். அப்ப அனுதினமும் நாம் பிற்கப்படுகிற அடையாளம் கூட இந்த இந்த அப்பத்தை நம்ம கவனிக்கிறோம். அதே போல இந்த பாத்திரத்தில் கூட நாம் பார்க்கும்போது, இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும்போது கர்த்தருடைய அந்த பலியாக்கப்பட்ட அந்த ஜீவன் காமிக்கிறது. ஆனாலும் நம்ம புரிந்து கொள்ளணும்னாக்கா, அதாவது இந்த பாத்திரம் இந்த அர்த்தத்தை மாத்திரம் உடையதா இராமல், நாம் அவருடைய சீசர்கள் ஆன போது அவருடைய பாத்திரத்தில் பங்கடைவதற்கான அழைப்பையும் நாம் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள். அப்படின்னா அங்க ஒரு அழைப்பு இருக்குது பாருங்க. என்னன்னா, ஒருவேளை அவரே குளிச்சுருக்கலாம், அவரே சாப்பிட்டு இருக்கலாம். இன்னைக்கு பேசுறவர்கள் எல்லாம் பண்றாங்களே, சாமியார்கள் அவர்களே சாப்பிட்டுருவாங்க, யாருக்குமே தர மாட்டாங்க. குறிப்பா அந்த அப்பத்தை கொடுத்துருவாரோ, ஆனா ரசத்தை கொடுக்கவே மாட்டார். ஜீசஸ் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணிட்டார், நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்க, இதை வாங்கி புசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:17 தான் நம்ம பாக்குறோம். திருவிவிலியம் பைபிள் நம்ம பார்க்கும்போது, திருவிவிலியம் பைபிள்ல வச்சிருக்கீங்க யாராவது? 1 கொரிந்தியர் 10:16,
கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா?
அப்படின்னு சொல்றாரு, திருவிருந்தில் விருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் ரத்தத்தில்
பங்கு கொள்ளுதல் அல்லவா?
பங்கு கொள்ளுதல் அல்லவா? எங்க பங்கு கொள்றோம்? அவருடைய ரத்தத்தில், அவருடைய ரத்தத்தில் பங்கு கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு புரியக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, பாத்திரம் நம்முடைய கர்த்தருடைய பலியை காண்பிக்குது. அந்த பலி, அந்த அந்த பலிக்குள்ள இருக்கிற அந்த ரத்தம், ரசம் காமிக்கிறது அவருடைய ரத்தம். ரத்தம் அல்லது ஜீவன். அப்ப அந்த ஜீவன்ல நம்ம பங்கு பெறும்போது எப்படி அவர் கூட ஜீவன் கொடுத்துட்டாரு, அதே விதமாகத்தான் நம்ம கூட ஜீவன் கொடுக்கிறோம். அவருடைய ஜீவனில் இணைகிறோம் முதலாவது, ரெண்டாவது கொடுக்கிறோம். நாம் அவர் மட்டும் இல்ல, நாம உங்களுக்கு புரிஞ்சு நான் மட்டும் இல்ல, நாம் எல்லாருமே. அப்ப எல்லாருமே அதுல பங்கு பெறும்போது அப்ப எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்குது, என்ன ரத்தம் ஓடிட்டு இருக்கு? ஒரே ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பாயிண்ட் நம்ம மறக்க முடியாது, அது மறுக்கவும் முடியாது. யாருனால மறுக்க முடியும்? உண்மையாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட ஜனங்கள் யாரும் மறுக்க முடியும். சோ கர்த்தருடைய ரத்தம் இன்னைக்கு நம்ம சுமந்துட்டு நம்மளுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டீப்பர் பாயிண்ட், நாட் சென்டிமெண்ட் பாயிண்ட். அது புரிந்து கொள்ளணும். ஓ, சென்டிமெண்ட் நல்லா இருக்குது கேக்குறது, ஆனா இது வந்து ரியல் மேட்டர். அந்த வகையில் தான் அவருடைய அவரோடு கூட அந்த அவருடைய பலியின் திட்டத்தில் அல்லது அவரோடு கூட நாம் பலி செலுத்துவதிலும் நம்மளுக்கு இருக்க பங்கையும் இங்கு அருமையாக காண்பிக்கிறது. நான் அந்த ரசத்துல பங்கு பெறும்போது அவருடைய பாடுகளோடு கூட நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் இங்கே நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், அப்படி இருக்கும்போது இந்த ராபோசிசனுடைய பாத்திரம் எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளதாக இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்துல நம்மளுடைய இருதயம் எவ்வளவாக ஆராயப்பட வேண்டும், எவ்வளவாக ஆராயப்பட வேண்டும் கூடியதாக ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த ஒரு இருதயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இதுல பங்கு பெறும்போது அந்த இருதயம் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம் நம்ம உடன்படிக்கையின் மூலமாக. அப்போ சில போல் சொன்னார் 12 அதிகாரம் 1 வசனம் ரோமர்ல, உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்க ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஏற்கனவே நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் தேவன், நம்ம பண்ற அது நம்மளால முடியாது, தேவன் பண்ணிட்டார் அந்த பரிசுத்தமான அந்த இருதயம். அந்த அந்த பரிசுத்தமான அந்த இருதயம் இருக்கும் போதுதான் அதை நீங்க ஜீவ பலியா கொடுங்க. பின்ன பாவ இருதயத்தை கொண்டு போய் பலி செலுத்த முடியாது. அப்ப பரிசுத்தமான இருதயத்தை பலி செலுத்தக்கூடிய அப்ப கர்த்தர் இயேசுனுடைய அந்த பலியின் புண்ணியத்தினால்தான் இவைகள் கொண்டு மூடப்படும். ஒரு மும்பையிலிருந்து ஒரு பிரதர் ஒரு படம் அனுப்பியிருந்தார், ஒரு வீடியோ. அது வேற யாராவது விருப்பமே நீங்க அப்புறமா பாக்கலாம். அதுல ஒரு பாத்திரம், ஒரு குடுவை இருக்குது, அதுல பாவம், இந்த பக்கம் ஜீசஸ்னுடைய ரத்தம் இருக்கு. இந்த ரத்தம் எடுத்துக்குள் ஊத்தும் போது, அதாவது இந்த ரெட் கலர் இருக்கு, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க காமிக்கிறாங்க. இது எடுத்து ஊத்தும் போது என்ன ஆகுதுனாக்கா இதுவும் கிளியரா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பாவம் சின், அது அந்த குடுவை மனிதனுடைய நிலைமை காமிக்கும் போது சின் காமிக்குது, ரெட்டு ரெட்டு காமிக்குது. இங்க வந்து ஜீசஸ் பத்தி சொல்லும்போது தெளிவாக தண்ணி அப்படி காமிக்கிறாங்க. இது எடுத்து இதில் ஊத்தும் போது இந்த ரெட்டா இருக்கிறது ஒயிட்டா மாறும், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அருமையான ஒரு வீடியோ காமிச்சு, அது நீங்க விருப்பம் நீங்க பாக்கலாம். அந்த வகையில தான் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தின் மூலமாக, தம் ஜீவனை கொடுத்ததின் மூலமாக நம்முடைய பாவங்களை கழுவிட்டுகிறார். நிறைய வசனங்கள் இருக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தி, அந்த நம்மைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா வீட்டிலும் தொங்க வச்சிட்டு இருக்கிறாங்க வசனம் போட்டு. முதலாவது யாருக்குன்னா அது சபைக்கு தான், முதலாவது ஆசீர்வாதங்கள். அப்ப அந்த வகையில இது ஒரு அருமையான பாயிண்ட் இருக்குது. நம்முடைய பாவ ரத்தத்தை மாற்றி பரிசுத்தமான ரத்தத்தை நம்மளுக்குள் ஓட செய்திருக்கும் போது கர்த்தர் எப்படி அந்த பரிசுத்தமான ஜீவனை கொடுத்துட்டாரு, அதே விதமாக நாமும் இந்த உலகத்திற்காக கொடுக்கக்கூடியதாக நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது பிரதருடைய இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, நம்முடைய எச்சரிப்புக்காக. அப்ப யார் ஒருவர் இவைகளினுடைய விஷயங்களை அனைத்தும் அறிந்திருந்த போதிலும் பயபக்தி இல்லாமலும் சர்வசாதாரணமாகவும் இந்த அடையாளமான மாம்சத்திலும் அடையாளமான ரத்தத்திலும் பங்கு கொள்கின்றனரோ அவர் தன் மீது தண்டனையை வருவித்துக் கொள்கிறார். ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங் சொல்லியிருக்காரு, இது மகா உன்னதமான விஷயம். மனித வரலாற்றுல மட்டுமில்ல, சர்வ லோகத்தின் வரலாற்றுல இந்த ஈடுபலியின் சம்பவம், அது கர்த்தருடைய பலி, அது மாபெரும் விஷயமா இருக்கு, உன்னதமாக போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல யாராவது இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பாஸ்ஓவர் தானே போலாம், சாதாரணமாக வருஷம் வருஷம் வர்றது தானே ஒரு பெரிய முக்கியம். அப்படி யாராவது வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது யோசிச்சாங்கனாக்கா அதுதான் இங்க சொல்றாரு, அவர் தன்மீதே தண்டனையை அவர் வருவித்துக் கொள்கிறார் என்று அப்போஸ்தலர் பவுல் சுட்டிக்காட்டி இருக்கும் அந்த விஷயத்துல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. கர்த்தருடைய ரத்தம் பத்தி பார்க்கப்படும் ஒரு கண்ணோட்டம் குறித்து எப்படி பேசுறாருன்னா எபிரேயர் 10:29 பேசியிருக்கிறார். எபிரேயர் 10:29
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் விதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை முந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்.
இது வந்து இரண்டு மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப கர்த்தருடைய அந்த குமாரனை காலின் கீழ மிதித்து நம்மளை பரிசுத்தம் பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் ரத்தம், இது கூட அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறார், உடன்படிக்கையின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அசுத்தம் என்று யாராவது நினைச்சாங்கனாக்கா அது அவங்களுக்கு இரண்டாம் மரணத்துக்கு கொண்டு போய்விடும் என்று பாக்கிறோம். ஒண்ணு நம்ம இது யாரு, இது எந்த குரூப் பத்தி பேசுறாருன்னா உண்மையான அர்ப்பணிப்பு பண்ணாத ஜனங்களை பத்தி சொல்றது இல்ல, இன்னும் தங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற உண்மையான தேவனுடைய கிருபையும் உண்மையான சாக்கியத்தையும் ஒருபோதும் புரிந்து கொள்ளாமலும் இருந்தா கூட சபையில அங்கங்களாக இருக்கிறவர்கள் இதுக்கு பாத்திரா இருக்கார் என்று அப்போஸ்தலர் சொல்றாரு. எடுத்துக்க முடியாது, ரியல் கான்சன்ட்ரேஷன் செய்யாதவர், அதே போல இந்த விஷயங்களை தெளிவாக புரியாதவர்கள், இதனுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் சாக்கியங்களை தெளிவாக புரியாதவர்கள் ஆனா சபையில் இருக்கிறாரு. ஒருவேளை அவங்க அந்த மாதிரி நினைச்சாங்கன்னாக்கா அவங்களுக்கு இரண்டாம் மரணத்துக்குள்ள தேவன் அனுப்புறதில்ல, மற்றும் அந்த மாதிரி அப்போஸ்தலர் போல் இங்க சொல்ல வர்றதில்ல. மாறாக இவ்வசனத்துல அப்போஸ்தலர் சுட்டி காட்டுற ஜனங்கள் யாருன்னாக்கா, ஒரு காலத்தில் இயேசுவின் மாம்சம் மற்றும் ரத்தம் குறித்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக இருந்தவர்கள், தெளிவாக இதனுடைய சத்தியங்களை தெளிவாக புரிந்திருக்கும் இவர்கள் ஒருமுறை பிரகாசிக்கப்பட்டவர்கள். இவர்கள் தேவனிடத்திலிருந்து திட்டி சேர்வதற்கென்று கிடைத்த அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சு நீதிமான்களாக்கப்பட்டது மட்டுமில்ல, இந்த நீதிமான்கள் நிலைமையிலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் வேற, செகண்ட் ஸ்டெப் வேற. அப்போ அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் ஜீவ பலியாக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்த ஜனங்கள் செகண்ட் டேத்துக்குள்ள போறவரு கவனிச்சிங்களா, அது எவ்வளவு பெரிய பாயிண்ட்ஸ். இப்போ ஏதோ ஆரம்பத்தில் வரவரு ஏன வேணும் அவரும் கிடையாது, இது எல்லாத்தையும் தெரிந்தவர். அப்படி இருக்கும்போதுதான் தங்களை அர்ப்பணம் பண்ணுகையில் சொல்லிட்டாரு, இதே பாத்திரத்தில் நானும் பானம் பண்றேன் சொல்லி இந்த நினைவு கூடுதல் நாள்களில் கூட அதுல வருஷ வருஷம் பங்கெடுத்தவர். ஆனா ஒரு கட்டத்துல இது யாராவது சாதாரணமாக அவர் சாதாரணமாக நினைச்சு இதுல எந்த விதமான பயபக்தி இல்லாமல் அவர் ஆயிட்டார்னாக்கா, இன்னும் சொல்ல போனா பரிசு தாவியான ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா கூட இருந்த பின்பு இப்படி சாதாரணமாக என்னவர்கள் பத்தி தான் இங்க அப்போஸ்தலர் பவுல் பேசுறார். சோ இது கூட ஒரு ரட்சிப்பு, நம்மளுடைய நினைவு கூடுதலினால இந்த விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வைக்கலாம். சாதாரணமாக அல்லது ஏளனமாக அல்லது ஏதோ ஒரு சடங்காக இந்த வார்த்தையை நம்ம சடங்குனால கூட பயன்படுத்த கூடாது. காபோதன விஷயம் சடங்கு ரொம்ப மோசமான வார்த்தை, ஏன்னா அது யார் பண்ணிட்டு இருக்கிறாரு, உலகத்தின் ஜனங்கள் பண்ணிட்டு சடங்கு சம்பிரதாயம் மூட நம்பிக்கைகள் சொல்லவே கூடாது. அவ்வளோ ரொம்ப பரிசுத்தமான விஷயம், மகா பரிசுத்தமான விஷயம் அது. சர்வ லோகத்தின் மட்டுமில்ல தேவனுடைய பார்வையில, பிதாவாக தேவனுடைய பார்வையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் மறித்த அந்த நாள்ல தேவனுடைய பார்வை எங்க இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அவருடைய பார்வை ஒட்டுமொத்தமாக அந்த கல்வாரி நோக்கி தான் இருந்திருக்கும், இருந்திருக்குமா இருக்கா? அது மட்டுமில்ல அந்த வேதனையின் உச்சக்கட்டத்துல போனவர் கர்த்தரா இயேசு நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த வேதனை உச்சக்கட்டத்துக்கு போனவர் யாரு? இதாவது தேவன் தான். அவ்வளவு சீரியஸா பாக்குறார் தேவன் அந்த விஷயங்களை. நம்ம இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுங்களா? அப்படி எடுத்துக்கொண்டோம்னாக்கா இவ்வளவு விஷயங்களே தெரிஞ்ச பின்போ சாதாரணமாக நம்ம பேசிட்டோம், சாதாரணமாக சிந்திச்சிட்டோம் அப்படின்னா ஆபத்து கூட நம்மளுக்கு இருக்குது, அதையும் நம்ம யோசிக்கலாம். ஆனால் தேவன் நம்மளுக்கு முன்பாக வச்சிருக்கிற அந்த திட்டம் சித்தம் என்னன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் தற்காலத்தில் இந்த சுவிசேஷ உலகத்தினுடைய தற்கால அழைப்பினுடைய நோக்கத்திற்கு இசைவாகவும் மற்றும் தேவனுடைய சித்தத்துக்கும் சித்தமாகவும் விருப்பமாகவும் காணப்படும் நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் நாம் அழைக்கப்படும் போது நடக்கிறது இல்ல, அழைக்கப்பட்டவரை நாம் பரிசுத்தமாக இருக்கிறது. இது எப்ப நடக்குதுங்க? நாம் பாவத்திலிருந்து திரும்பும் போதும் நடக்கிறது இல்ல பரிசுத்தம், தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவிசாய்க்க ஆரம்பிக்கும் போதும் நடக்கிறது இல்ல. மாறாக இவ்விதமான ஆசீர்வாதங்கள் மற்றும் தேவனுடைய இரக்கத்தின் காரணமாக நாம் முழுமையான அர்ப்பணிப்பின் நிலைமைக்கு வரும்போது தான், முழுமையான சீசத்துவத்தின் நிலைமைக்கு வரும்போது அல்லது முழுமையுமாக தேவனிடத்துல சரணடையும் நிலைமைக்கு வரும்போது, அது மட்டுமில்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தெய்வீக சுபாவம் மற்றும் நம்முடைய கர்த்தராவுக்கு கூட அவருடைய ராஜ்யத்தில் உடல் சுதந்திரங்கள் நிலைமையை அடைவதற்கென்று நம்மளுடைய சகல பூமிக்குரிய சாட்சியங்கள் உரிமைகளை முழுமையுமாக பலி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு வரும்போது தான் பரிசுத்தம் நம்மளுக்குள் நடைபெறுகிறது. தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அந்த பரிசுத்தமா இருக்கிறதுக்காக என்ன பண்றாரு? இப்ப ரத்தத்தையே மாத்திட்டு டிரான்ஸ்பியூஷன் பண்ணிட்டார். நம்ம ரத்தத்தை சுத்தமா தூக்கி எடுத்து அந்த பக்கம் போட்டு கர்த்தருடைய ரத்தமே செலுத்திட்டார். இப்ப அந்த பரிசுத்தமான நிலைமை இப்ப நடக்கணும். நடக்கும்போது அது எப்ப நடக்கும்னாக்கா, ஆரம்ப கட்டத்தில் இல்ல, முழுமையுமாக நம்மளை ஒப்படைச்சு முழுமையுமாக தேவனுக்கு சரணடைஞ்சு மற்றும் அந்த பூமிக்குரிய சகல உரிமைகளையும் பலி செலுத்தும் போது, அதான் வசனத்தில் நாம் படிக்கிறோம், பலியினால் உடன்படிக்கை பண்ணினா என்னுடைய அந்த செய்யணும், அந்த பலியை பலி செலுத்தணும். அந்த உடன்படிக்கை செய்திருக்கிற அவர்களைத்தான் பரிசுத்தவான்கள் என்று தேவன் அழைக்கிறார். அந்த வகையில தான் இந்த பரிசுத்தம் நிகழ்தல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள் நடைபெற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப இந்த நினைவு கூறுகிற நாள்ல பரிசுத்தமான எண்ணங்களும் சிந்தனைகளோடு அதுல பங்கு பெறும்போது ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போய்விடலாம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்தமான அந்த நிலைமைக்குள்ள போவது எதுக்கு, ஏன் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, ஏன் சித்தமா இருக்கு? அவரே தான் நம்மளை நீதிமன்றங்களை கேட்டாரு, இப்ப அவரே தான் நம்மளை என்ன பண்றாரு, பரிசுத்தம் ஆக செய்கிறவரும் அவரே தான். ஏன்னா அவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் ஆக முடியாது. என்ன நோக்கத்திற்காக? அப்ப நாம் செலுத்தக்கூடிய பலிகள் அது பரிசுத்தம் உள்ளதாகவும் தாம் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கணும். எப்படி வேணாலும் வீம்புக்கு கூட பண்ணலாம், பேர் வாங்கணும்னு கூட பண்ணலாம், புகழ் வாங்கணும்னு பண்ணலாம், அல்லது ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக வாங்கலாம் செய்யலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், அது வேற. ஆனால் தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கணும். அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, உங்கள் சரீரங்களே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான அக்செப்டபிள் சாக்ரிஃபைசஸ், தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதமான பலிகளை செலுத்தணும். அப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஆசை உள்ளவர்கள் யாரும் இதை புறக்கணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தான் அதனால தான் சொல்லிட்டாரு, ஒருவேளை பரம ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வாழ்த்திகளை பலன்களை அடைந்தும் இனிவரும் ராஜ்யத்தினுடைய எல்லா பலன்களை பெற்றும் தேவன் அவருக்கு விரோதமாக அல்லது மறுதளிக்கிறவர்கள் அவர்களை மீண்டும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்குது. சகோதர சகோதரி, இங்க நம்ம பார்க்கும்போது அப்போ நம்மை பரிசுத்தம் பண்ணினா இந்த ரத்தத்தை யாராவது நம்ம மறுதளிச்சோம்னா அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நம்மளுக்குள் போய்விடும் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த ஒரு விஷயத்துல அவரவர்கள் தெரியும், யாரும் யாரும் என்ன பண்ண முடியாது, நம்ம தீர்க்க முடியாது, நம்மால் இருதயங்களை யாரோட இருதயங்களையும் வாசிக்க முடியாது. அதான் கொடுக்கிறார் பாயிண்ட். யாரெல்லாம் வந்து அந்த ஆசிரியர் ஊடகத்துல முதலாம் திரையை கடந்து உள்ள வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டு பலிகளை செலுத்திட்டு இருக்கிறார்கள் தெரியாது, ஆனா கூடவே தான் இருப்பாரு. ஆனால் அது அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அது மட்டுமில்ல, யாரெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்துள்ளார்கள் மற்றும் யாரெல்லாம் செய்யவில்லை என்பதை கூட நம்ம திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஒருவரை ஒருவர் நம்ம நியாயம் சேர்க்க முடியாது. ஆனாலும் ஒருவேளை தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை மறுத்திருந்தாக்கா அல்லது மறுதளித்திருந்தாக்கா கண்டிப்பாக அவருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்குது. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த பார்வை கூட அவர் இழந்துருவார், இருள போயிடுவார் என்று நம்ம பார்க்கணும். அப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, அப்போ கர்த்தரா இயேசு சொன்ன பிரகாரமாக மத்தேயு 7:16 பார்க்கிறோம். அது கூட நீங்க திருவிவிலியம் பைபிள்ல பார்க்கலாம்.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களை.
அவர்களுடைய கனிகளினாலே தான் அப்படின்னு கனிகள்னாக்கா திருவிவிலியம் பைபிள் பாருங்க, போன முடியுமா வச்சிருக்கீங்களா?
அவர்களின் செயல்களை கொண்டே
அவர்களின் செயல்களை கொண்டு அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். என்ன அர்த்தம்? அவர்களுடைய செயல்களை கொண்டு அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வது. இதுதான் பண்ண முடியுமே தவிர மற்றபடி இன்னைக்கு அநேகர் நம்ம பாக்குறோம் தங்களை பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்றோம். இந்த பாயிண்ட் நான் அப்படியே மொழிபெயர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் நீங்க படிக்கலாம், நீங்க கேட்கலாம். தங்களை பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்றும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அர்ப்பணம் பண்ணப்பட்ட பலி செலுத்துபவர்கள் என்றும் கூறி பாடுகள் மற்றும் சுயத்தை வெறுத்தல் எனும் அவருடைய பாத்திரத்தில் பங்கெடுத்துக் கொண்டு பரிசுத்தின் ஆவியை வெளிப்படுத்தி ஆவியின் கனிகள் மற்றும் வரங்களின் வளர்ச்சிக்கான அறிகுறிகளை கொண்டிருப்பவர்கள் ஆவியிலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒருவேளை இவர்கள் பிற்பாடு உடன்படிக்கையின் ரத்தத்தை மறுப்பவர்களாகவும் கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பங்கு கொள்ளும் சாட்சியத்தை ஏதோ ஒரு சாதாரணமான காரியம் என்றும் இந்த சாட்சியம் கிறிஸ்துவின் அங்கங்களுக்கு மாத்திரமே உரியதல்ல என்றும் எண்ணுபவர்களாகவும் ஆவியின் கனிகளை பின்னர் வெளிப்படுத்தாதவர்களாகவும் எதிராளியானவனின் கனிகளை வெளிப்படுத்துவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இவர்கள் வெளிச்சத்தையும் ஆவியும் இழந்துவிட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்கள் வெளியரங்கமான வன்முறை, களவு, கொலை முதலியவைகளை செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கக் கூடாது. இவர்களிடம் கோபம், பகைமை, வன்மம், பொறாமை, சண்டை சத்தரவின் ஆவி, அதாவது மாம்ச மற்றும் பிசாசின் கிரியைகள் காணப்படுவதால் இவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை இழந்துவிட்டார்கள் என்று சான்றுகளால் அந்த பாயிண்ட் புரிஞ்சிட்டு இருக்கோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்ற பின்பு, எல்லா வகையிலும் நம்ம தேறினவர்களாக நம்மை காண்பித்த பின்பு, உடன்படிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு பலிகள் எல்லாம் செலுத்தின பின்பு, ஒருவேளை யாராவது திரும்ப பிசாசனுடைய குணங்களை அவர்களுக்குள்ள காண்பிச்சானாக்கா அவர்கள் கண்டிப்பாக ஆபத்தில் தான் போயிருவார். அதுல நம்ம இன்னொரு உதாரணம் கொடுக்குற உதாரணம் நீங்க கவனிக்கலாம். கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள பரிசுத்தமாக்கப்பட்ட அங்கமாகிய ஒருவர் சில சந்தர்ப்பங்களில் பலவீனத்தால் மேற்கொள்ளப்பட்டு கோபம் அடைவது உண்மைதான். நம்மளுக்கு எல்லாம் கோபமே வராது, நான் வந்து ரொம்ப சாந்தமா இருக்கேன்னு சொல்ல முடியும். சில நேரங்கள் உண்மைதான். ஆனால் அவர் அதற்கென்று வன்மமும் பகமையும் தனக்குள் வைத்திருக்கவே மாட்டார். கோபம் இருக்கு, வந்திருக்குது, ஆனா என்ன இல்லை அவருக்குள்ள இறுதியத்துல அப்படி கிடையாது. இன்னும் ஒருவேளை அவர் பலவீனத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து மன்னிப்பிற்காக பரலோக கிருபையின் சிங்காசனத்திற்கு போவதோடு அல்லாமல் தன்னுடைய செயல்பாடுகளினால் பாதிக்கப்பட்ட காயப்பட்ட நபரிடத்திலும் சென்று குற்றத்தை மன வருத்தத்தோடு ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கவும் செய்வார். ஆனால் தன்னிடத்தில் வன்மத்தின் ஆவியை வளர்க்கப் பெற்றிருப்பவன் தான் தேவனுடைய ஆவி ஏற்கனவே இழந்துவிட்டான் என்றும் தான் இரண்டு தரம் மறித்து விட்டான் என்றும் வேரோடு கூட பிடுங்கப்பட்டான் என்றும் காட்டுகின்றான். இப்படிப்பட்டவர்கள் திராட்சை செடியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாயிராமல் முள்களின் குடும்பத்தையே சேர்ந்தவர்களாக இருக்கிறார். அப்ப ஒருவேளை நம்மளுடைய பலவீனங்களினால ஏதாவது குற்றங்கள் செஞ்சு பாவங்கள் செஞ்சு அது மற்றவர்களை பாதிக்கும் போது சுத்த மனசுல போயிட்டு அவங்க இடத்துல மன்னிப்பு அல்லது வந்து பாதிக்கப்பட்ட நபரிடத்துல போய் நம்ம மன வருத்தத்தோடு ஒப்புக்கொண்டு கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மன்னிப்பு கேட்கறது முக்கியம் இல்லை. நீங்க நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், சரி பேர் மன்னிச்சுக்க அப்படின்றவோம். ஆனா மனதில் எந்த மாற்றமே இருக்காது. அது ஒரு ஸ்டைல். இப்போ செய்யறதே செஞ்சு போட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, மன்னிச்சுக்கா. ஆனா மனப்பூர்வமாக பண்றது ரிஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கு. அதனால ரிபன்டன்ஸ் என்பது என்னன்னா, மன திரும்புதல் என்பது என்னன்னா மன்னிப்பு பிளஸ் மன திரும்புதல், சீர்பொருந்துதல். மன திரும்புதல் சீர்பொருந்துதல், அது ரொம்ப முக்கியம். அதாவது உள்ளத்துல ஒண்ணு வச்சுட்டு வெளியில மாத்திரம் அது இல்லை. அப்ப அந்த வகையில தான் இது கூட இங்க ஒரு உதாரணம் பிரதர்கள் கொடுக்கிறாரு. ஒருவேளை வந்து மனதளவுல நம்ம வன்மம் அல்லது பகமை வச்சுட்டு வாயளவுல நம்ம நடந்தோம்னா கர்த்தருடைய குணங்களை காமிக்கிற மாதிரி, அந்த கனிகளை காமிக்கிற மாதிரி நம்ம நடிச்சிருந்தோம்னாக்கா அது கூட நம்ம திராட்சை செடியின் குடும்பத்தினர்கள் இல்ல, நம்ம முள்ளுகள் என்று இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரர்கள் இந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணும்போது கூட அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்லணும்னா பாடுகளின் பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கலாம், என்ன பாடுகளின் பாத்திரம்னா கிறிஸ்துவுக்காக அல்லது அவருடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காக நாம் எடுக்கிற பாடுகளின் பாத்திரம். அந்த பாத்திரத்துல கர்த்தர் கூட போயிட்டாரு முதல் முதலாக. ஆனாலும் அங்க ஒரு குவாலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த நினைவு கொள்கிறதுனால. இந்த பாத்திரத்துல பங்கு பெறும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் பத்திங்க சகோதரர் சொல்லும் போது என்ன கொடுக்கிறாருன்னா, கர்த்தர் ஆவியில் களி கூர்ந்தார். ஃபுல்ல பாடியில் என்ன இருக்கு, அடி, வேதனை, வலி, அவமானம், நிந்தனை எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா மைண்ட் லெவல் அவர் எப்படின்றாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கிறார். இல்லனா அதை வந்து அவ்வளவு சாதாரணமாக சகிக்க முடியாது. பொதுவாக அவமானங்களை சகிக்கிறது என்பது சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தனை போய் நம்ம அடிச்ச கூட அவன் சகிப்பான். ஆனா வாயில வார்த்தையில சொன்னோம்னா அது என்னாகும், ரொம்ப பாதிப்பாகும். நிறைய பேரு ஒரு வார்த்தையை நம்ம தப்பா பயன்படுத்தி சொல்லிட்டோம்னா சாகிற வரைக்கும் மறக்க முடியாது, அடிச்சதுல கூட மறந்துடுவான். ஆனா வாய் வார்த்தைகள் வந்து அவ்வளவு வல்லமை இருக்கு. அவமானங்கள் போறதுதான் நம்மளுக்கு கூட நம்ம பாக்குறோம். எத்தனை நேரங்களும் நம்ம அப்படியே பொறுமையா போயிருக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு அவமானம் வந்து போகுது, அவமானமாக வார்த்தைகள் வந்து போகுது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவமானத்துல கூட மகிழ்ச்சியாக இருந்தார். அதனால அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அப்ப கிறிஸ்தவனுடைய ஜீவியம் என்பது அது துக்ககரமானது இல்ல, பாடுகள் நிறைந்தது, ஆனால் துக்கமான வாழ்க்கை இல்ல. வித்தியாசம் நம்ம தெரியும், பாடுகள் நிறைந்தது ஆனால் துக்கமான வாழ்க்கை இல்ல, பதிலாக மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை. இந்த சந்தோஷத்திற்கான காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் பவுலுடைய இரண்டு வார்த்தைகள் நம்ம படிக்கலாம். ரோமர் 5:3-4,
அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
ஆமா, உபத்திரவங்களிலேயும் நம்ம மேன்மை பாராட்டுறோம். 2 Corinthians 4:17, 2 Corinthians 4:17.
மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது.
அப்படி இருக்கும் போது இந்த உபத்திரவமான பாடுகள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பத்தில் கூட நாம மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். இது அநேக உதாரணங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய உதாரணம் ரொம்ப முக்கியம். சிலுவையில் தொங்கும் போது கூட அத்தனுடைய சரீர பாடுகளை குறித்து சிறிதளவும் வருத்தமே படல. அப்ப கூட அந்த கல்லனுக்கு உபதேசம் பண்ணிட்டார் அவர் அந்த டைம்ல தான் ஜெயிச்சுக்கிறார். வேற அவர் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைந்து அங்க அடியான அடி வலியான வலி வேதனையான வேதனை சகிக்க முடியாது. அங்க கூட என்ன பண்ணிட்டார், ராஜ்யத்தின் சுவிசேஷம் பேசிட்டார். மட்டுமல்ல மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்திட்டார். அதுன கூட நம்ம அநேக விஷயங்களை பார்க்கறோம். தன்னுடைய அம்மா மேல, தன்னுடைய சீசர்கள் கிட்ட அவர் அங்கிருந்து காண்பித்த அன்பு. அப்ப புலி கூட அந்த வேதனை பத்தி அவர் கவலைப்படல. அதே போல அவருக்கு பின் வந்த சீசர்கள் கூட அவருடைய மரணங்கள் எல்லாம் நாம பார்த்தோம்னா கடுமையான மரணங்களுக்குள்ளாக அவர் போனாங்க, ஆனாலும் மகிழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பேதுரு சீலா என்பவர்கள் கூட உதாரணங்கள் கூட நாம் பார்க்கும்போது அவர்களை கூட பயங்கரமா அடிச்சு சிறைச்சலையில போட்டிருக்கும் போது கூட அவர் இரவு நேரங்களில் தோற்ற பாட்டை பாதித்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுல கூட அருமையான உதாரணம் இருக்கும்போது நம்மளுக்கு கூட இந்த ஒரு கர்த்தருடைய பாடுகளை நம்ம சகிக்கும் போது அது கண்டிப்பா பாரமானது இல்ல. அதான் ஜீசஸ் சொன்னார், என்னுடைய பாடுகளை நீங்க ஏத்துக்கங்க, அது உங்களுக்கு பாரம் இல்ல. ஆனா நீங்க ஏற்கனவே பாரம் இல்லைன்னு நினைச்சு தூக்கிட்டு இருக்கீங்களே, அது ரொம்ப மாதிரி பாரம்ப்பா, அது உங்களை வெண்டாக்கிட்டு இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் அவங்க ரொம்ப வளர்ச்சிருச்சு. அதே போல புரோகித ஜனங்களுடைய பாவ பிரமாணங்கள் அது ரொம்ப ஈஸியா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, அது ரொம்ப பாரமானது. ஆனா நீங்க நம்ம கிட்ட வாங்க, பாரம் இல்லாத கொடுக்குற. அப்ப அந்த பாரம் இருந்தாலும் கூட, அந்த பாடுகள் இருந்தாலும் கூட அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். நம்முடைய உபத்திரங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நாம் சந்தோஷமாக தேவனுக்கு நன்றிகள் செலுத்தணும். சகிப்புத்தன்மையோடு கூட தேவனுக்கு நன்றி நம்ம செலுத்த மனப்பக்குவம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா ராஜ்யத்தின் காரியங்கள்ல, ராஜ்யத்தில் வாய்ப்புகள் வாங்கும் போது மற்ற உலகத்தின் ஜனங்களுடைய பாடுகளில் அவங்களுடைய உபத்திரவங்களில் நாம் இரக்கம் காண்பிக்கவே முடியாது. அவர் இரக்கம் செய்யணும். அந்த வழி வேதனைகளை தாங்கிக் கொண்டு கூட கர்த்தருடைய சித்தத்துக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த ஒரு பாடத்தின் மூலமாக இன்னும் அநேக பாயிண்ட்ஸ் விருது கொடுக்கறாங்க. பட் நம்மளுக்கு நேரம் இல்லாதனால கூட ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த வகையில் 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆகவே வருடங்கள் செல்ல செல்ல மனித புத்திக்கு எட்டாத அளவுக்கு நீளமும் அகலமும் ஆழமும் உயரமும் கொண்டுள்ள எல்லா அன்புக்கும் மேலான தெய்வீக அன்பில் வெளிப்படும் இந்த மகிமையான நினைவு கூறுதலை உணர்வோமாக. மேலும் இவ்விஷயங்களை உணர்ந்து கொண்டிருக்கும் கர்த்தருடைய ஜனங்களை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று போதரின் அழைப்புக்கு செவி சாய்த்து அவருடைய அங்கங்களாக ஒன்று கூறுவோமாக. அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு 1 Corinthians 11:26, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும், அதாவது சபை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி முடிகிறார். அதனால பிரதருடைய ஒரு பாயிண்ட், அந்த காலங்களில் குட்டி குட்டி சபைகள் நிறைய இருந்துச்சு, அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள். அருமையான சகோதர சகோதரிகள், சிறு கூட்டங்களாக கூட முடியும் பட்சத்தில் கூட வேண்டும் என்றும், அது சின்ன சின்ன கூட்டமாக கூட நீங்க கூடிக்கலாம். இப்படி கூடுவதற்கு வாய்ப்பில்லை என்னும் பட்சத்தில் கர்த்தரோடு கூட தனிமையில் அதில் நீங்க பங்கு பெறலாம். இப்படியாக அனுசரிக்கும் போது பெரும் திரளாய் கூடி அனுசரிப்பதற்கு நாம் பரிந்துரைக்காமல், கிறிஸ்துவின் சரீர தனித்தனி அமைப்பு கூட்டங்களாக கூட அனுசரிக்க நாம் பரிந்துரைக்கின்றோம். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது எங்க நீங்க என் நாமத்தில் கூடியிருக்கிறீங்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை கூட அங்க சொல்லிட்டாரு. அதனால இந்த ஒரு ராபோதனத்தின் நாள், அந்த நினைவு கூறுதலின் ராபோதனம் வரும்போது, வருஷம் வருஷம் வந்தா கூட அது நம்மளுக்கு பேர் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த விதமான நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சு நம்முடைய இருதயத்தை நம்ம தயார் செய்யலாம். அந்த நாள் வரும்போது அந்த இருதயமானது ஒரு பரிசுத்தமுள்ளதாக அல்லது சுத்தமுள்ளதாக அது தேவனுக்கு முன்பாக நம்ம நின்று அவருக்கு அந்த ஒரு நாளில் நம்ம பங்கு பெறுவதற்கு தேவன் கிருபை செய்வாராக.